சங்கீதம் 111:10 வாசிக்கலாம். சங்கீதம் 111:10.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom. நீதிமணிகள் 1:7.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள்.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of the Lord is the beginning of wisdom என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு வசனம் நீதிமணிகள் இருக்கிறது. நீதிமணிகள் 2:6 வாசிக்கலாம்.
கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும்.
கர்த்தர் ஞானத்தை தருகிறார். For the Lord giveth wisdom, out of his mouth cometh knowledge and understanding. இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரிடத்தில்தான் ஞானம் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்ல, ஞானம் என்று சொல்லும் பொழுது அதில் 2 விதமான ஞானம் இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த மாலைகளிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Two types of wisdom, two types of knowledge. One of them, the wisdom of man, manishanudaya viswasu, human knowledge. Adukku viradhamaga enna jnana irukna, the wisdom of God, deva jnana. Seidin thalaippu enna vendai, the wisdom of God versus human wisdom. Adukku wisdom of man, deva jnanathukkum, தேவ ஞானமும் அதற்கு விரோதமான மனுஷ ஞானமும். அல்ல, ஞானம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, விஸ்டம் நாலேஜ்னா படித்ததான் நினைப்பாங்க. நிறைய புஸ்தகத்தை படிச்சு நிறைய டிகிரி வாங்கணும், இதுதான் ஞானம். அல்லது ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்புகளுக்கு கண்டுபிடிச்சா அது ஞானம் அறிவு என்று சொல்லுவார்கள். விஞ்ஞானம் வந்து ஒரு அறிவு மயமாக இருக்கிறது. அதனால உலகத்திலே இப்பொழுது ஹியூமன் விஸ்டம் வந்து ரொம்ப கிளைமேக்ஸ்ல இருக்கு. இதுவரைக்கும் மனுஷன் உண்டான நாளிலே இந்த அளவுக்கு விஸ்டம் இருந்ததா, ஞானம் இருந்ததா என்று சொல்ல முடியாது. நாலா காலத்தில் அதிக விஞ்ஞானம் இருந்தது, ஆனால் அதை விட இது அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உலகமானது உங்க உள்ளங்கையில இருக்கு, உங்க கையில் இருக்கிற செல்போன்ல எல்லாமே இருக்கு. அதை வச்சு நீங்க எல்லாமே செய்யலாம் அப்படிங்கிற நிலையில இன்னைக்கு உலகம் வந்திருக்கு. இதுமான ஒரு அறிவு பெருத்த உலகம் வந்து இதுவரைக்கும் இருந்ததில்லை. அதிகமான உலகத்தில் நம்ம ஜீவிக்கிறோம். இதெல்லாம் ஹியூமன் நாலேஜ், ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா அதே சமயத்தில் அதற்கு விரோதமான தேவ ஞானம் இருக்கிறது. ஆமென். தேவ ஞானம், இது உலக ஞானம், அது தேவ ஞானம். எது பெருசு, இந்த அறிவு பெருசா அல்லது தேவ ஞானம் பெருசா? உலகத்தின் மக்கள் அறிவை பிரிச்சு பெருமையா சொல்லுவாங்க. அவன் வந்து எப்பொழுதுமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாம் பாஸ் ஆவான். அவன் வந்து படிப்புல ரொம்ப வந்து திறமையானவன். எங்க பிள்ளைகள் படிப்புல எல்லாம் குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா படிக்குது. இதுதான் பெருமைப்படுவது உலகம். எப்படியாவது படிப்பை குறித்து பெருமைப்படுவது அதிக படிப்பு நிறைந்த காலத்தில் ஜீவிக்கும். அறிவை குறித்து மனுஷன் பெருமை பாட்டுகிறா, அறிவினாலே பல சாதனைகளை செய்யும் பொழுது அதை குறித்து பெருமைப்படுகிற உலகத்திலே நம்ம ஜீவிக்கும் பொழுது அதை பார்த்து நம்ம ஆண் நினைக்கலாம், அவங்க அவ்வளவு படிச்சிருக்கிறாங்களா, மனுஷன் இவ்வளவு ஞானத்தை கண்டுபிடிக்கான, இவ்வளவு சாதனைகளை செய்யறானான்னு சொல்லி நம்ம ஆணி அதை பார்த்து நம்ம வந்து திகைக்க கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது. அதை விட தேவ ஞானம் நமக்கு அவங்களுடைய மனவாட்டி கொடுத்திருக்கிறார், அது வந்து இதை விட மேலானது.
ஆமென்.
உலகத்தின் மக்களுக்கு அது தெரியாது. இங்க கர்த்தருக்கு பயப்படுதலே அந்த ஞானத்தின் ஆரம்பம். அந்த தேவ ஞானம் கிடைக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். Fear means reverence and respect. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம பயபக்தி வேணும். Reverence and respect, தேவனுடைய வார்த்தைக்கு நம் மரியாதை கொடுக்க வேண்டும். நம்ம இன்னைக்கு சர்ச்சைக்கு வராம போனா தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்காம போறோமே, அவருடைய வார்த்தையை நம்ம மதிக்கலையே, நமக்கு ஆண்டவர் மேல ஒரு அன்பு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம சபையில இருக்க எல்லாருமே காலமாலை அரணைக்கு வர்றாங்க. என்னன்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார்? அந்த தேவ ஞானத்தை பெரும்படியாக நீங்கள் வருகிறீர்கள். காலேஜுக்கு போறாங்க, அவங்க உலக ஞானத்தை பெறப்படுறாங்க. அவையெல்லாமே அழிஞ்சு போகும். ஆனா நம்ம தேவ ஞானத்தை பெறும் பொழுது த்ரூ திஸ் டெம் உண்மையான ஞானம், அந்த உண்மையான ஞானம் வந்து எப்படி என்றால், the truth is then is apply the word of God in every situation in your life. உங்களுடைய தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கும் எப்படி அதை அப்ளை பண்ண வேண்டும் என்று நீங்கள் அறியும் பொழுது அதுதான் வந்து உண்மையான ஞானம். பைபிள் காலேஜ் படிக்கிறாங்க, டிகிரி படிக்கிறாங்க, இதன் பிஹெச்டி இருக்கிறது, இந்த பைபிள்லயும் நிறைய டிகிரி இருக்கிறது, இதுக்கும் யூனிவர்சிட்டி இருக்கிறது. கல்கத்தால சரான்பூர் என்ற இடத்துல அந்த யூனிவர்சிட்டி இருக்கிறது, பைபிள் காலேஜ் எல்லாம் அதான் நினைக்கிறது. அதனால அங்கேயும் நிறைய டிகிரி இருக்குது, அங்கேயும் மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க. அவங்க படிச்சாலும் அவங்களுக்கு வாழ்க்கையின் சூழ்நிலையில இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி அப்ளை பண்ண தெரியலனா அந்த படிப்பு படிச்சு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு உலக ஞானம் மாதிரி தான் ஆகுது. அவளுடைய ஒரு தியாலஜி செமினரி அது மனுஷனுக்கு இருமாப்பை ஏற்படுத்தும். ஆனா நமக்கு ட்ரூ விஸ்டம், ஹல்லேலூயா, ட்ரூ விஸ்டம் இஸ் அப்ளை த வேர்ட் ஆஃப் காட் இன் யுவர் எவ்ரி சிச்சுவேஷன். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சோதனைகள் பிரச்சனைகளில் தேவனுடைய வார்த்தை எப்படி அப்ளை பண்ணணும் தெரிஞ்சுன்னா நீங்க வந்து இதோ ஸ்கூலுக்கே போகாட்டாலும் உங்களுக்கு தேவ ஞானம் இருக்கு. ஹல்லேலூயா. அது கர்த்தருக்கு பயப்படுதல், அவருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பதன் மூலமாக அது உண்டாகிறது. ஆமென். மனுஷனுடைய விசுவாசமானது அது அவனுடைய ஏதோ அவனுடைய பகுத்தறிவில் இருக்கிறது. இதை இப்படி செஞ்சா அப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அவன் இப்படி வருவான், நம்ம அவனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்லணும், அதுக்கு முன்னால நம்ம இந்த காரியத்தை செய்யணும் இப்படின்னு ஒரு அனுபவத்தினால ஒரு தன்னுடைய மூளையினால அவன் பிரயோஜனப்படுத்தி அந்த ஞானத்தை அவன் பெறுகிறான். இது ஹியூமன் விஸ்டம். ஆனா தேவ ஞானம் வந்து இதை விட மேலானது, ஹையர் லெவல்ல இருக்கிறது. அந்த ஹையர் லெவல்ல வந்து இது ஃபெய்த் லெவல்ல இருக்குது, இது விசுவாசத்தினாலே வருகிறது. இது வந்து கோட்ஸ் தாட்ஸ் நமக்குள்ள வருவதனால இந்த தேவ ஞானம் வருது. தேவனுடைய சிந்தை நமக்குள்ள வருவதனாலே நம்ம தேவ ஞானத்தை பெறுகிறோம். அது பார்க்கிறதுக்கு உலகத்தின் மக்களுக்கு ஃபூலிஷ்னஸ் தெரியும், ஒரு முட்டாள்தனமாக தெரியும். ஆனா முடிவு வந்து அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென்.
ஆமென்.
ஏசாயா 55 8 வாசிக்கலாம். ஏசாயா 55
நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அர்த்தவசனம்,
பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. யுவர் வேஸ் இஸ் நாட் மை வேஸ், யுவர் தாட்ஸ் ஆர் நாட் மை தாட்ஸ். உங்களுடைய வழியை காட்டிலும் என் வழி மேலானது. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதே போல or my ways higher than your ways, my thoughts than your thoughts. உங்களுடைய நினைவை காட்டிலும் எங்கள் நினைவுகள் மேலானவைகள் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால பாருங்க, தேவ ஞானம் வந்து மனுஷ ஞானத்தை விட மேலானது. மனுஷன் கடைசி ஆதாம் பாம் கண்டுபிடித்து உலகத்தை அழிக்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுதான் கிரேட்டஸ்ட் விஸ்டம், மனுஷனுடைய கிரேட்டஸ்ட் விஸ்டம், உலகத்தை எப்படி அழிப்பது. அதனால ரஷ்யா சொல்லுது எங்கிட்ட ஆட்டம் பாம்ஸ் நிறைய இருக்கிறது, அதனால எங்களை நீங்க ஜெயிக்க முடியாது, அமெரிக்காவ நாங்க ஜெயிச்சிருவோம். சைனா என்ன சொல்லுவேன்னா எங்கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கிறது, இந்தியா வந்து எங்களை ஜெயிக்க முடியாது, யுத்தம் வந்தா நாங்க ஜெயிச்சிருவோம். இதெல்லாமே ஒரு போட்டி அழிக்கிறதுக்கு, உங்களை நாங்க அழிச்சிருவோம், எங்களை நீங்க அழிக்க முடியாது. இதுதான் ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில இருக்க காரியம். அவங்க விஞ்ஞானிகளை பயன்படுத்தி இதை என்ன சொன்னால் அதிநவீன ஆயுதங்களை கண்டுபிடிக்கிறார்கள், அதிநவீன யுத்த கருவிகளை கண்டுபிடித்து அதன் மூலமாக நம்ம ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அவங்களுடைய ஞானம் இப்படி பெய்ய அழிவுல பெய்தாக முடியும். ஆனா தேவ ஞானம் என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில வியாதி வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வரும் பொழுது எப்படி நம்ம அதை ஜெயிப்பது, தேவனுடைய வார்த்தையை எப்படி அப்ளை பண்ணி ஜெயிக்க முடியும். அதான் பாஸ்டர் ஒவ்வொரு மாதிரியும் பிரசங்கம் பண்றாரு. இது உங்களுடைய லைஃபுக்கு சம்பந்தப்பட்டது. இது ஜீவனை கொண்டுவருது, இது ஆசீர்வாதத்தை கொண்டுவருது. முடிவா நம்ம எப்படி ராட்சல்ல பங்கு பெறணும், இதுதான் நம்முடைய கோல். அவங்க எப்படி உலகத்தை அழிக்கலாம்னு பாக்குறாங்க, அந்த நாட்டை நம்முடைய விரோதி நாடு அதை எப்படி அழிக்கலாம். பாகிஸ்தான் நமக்கு விரோதமா இருக்கிறது, அதற்கு விரோதமாக ஏவுகணைகளை வைக்க வேண்டும். இதனால் பாகிஸ்தான் நமக்கு நேராக ஒவ்வொரு பட்டணத்துக்கு நேராக ஏவுகணைகளை வைத்திருக்கிறது. ஒரு பட்டணம் அமுக்குனா போதும். அதனால பாருங்க, இவங்களுடைய ஞானம் வந்து இப்படி போய் முடியுது. மனுஷன் ஞானம் அதான் இருக்கிறத உச்சகட்டம் அழிக்கிறது தான். நம்ம தேவ ஞானம் வந்து கத்த நமக்கு கொடுத்த ஞானம் வந்து இட் இஸ்
பிளான்.
அவர் நமக்காக என்ன செய்தார், அவருடைய ப்ராமிஸ் வேற என்ன சொல்லிருது, அவர் நம்முடைய சிச்சுவேஷன் எப்படி அப்ளை பண்ணுவது, முடிவாக நம்ம எப்படி மேல போறது, அதுதான் இருக்கையிலே கிரேட்டஸ்ட் விஸ்டம். அந்த நிமிஷம் அந்த நேரத்தில் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டா நம்ம லைஃபே போச்சு, சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம், கடைசியில அட்டாமிக் பயர்ல மறிக்கணும், நம்முடைய பாடி அட்டாமிக் பயர்ல பொசுங்கி போகும், அப்படியே எரிஞ்சு போகும். அதுல இருந்து நம்மளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ராச்சர், அதுக்கு தேவ ஞானம் தேவை. தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், அவருடைய பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன், ஆகிய முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தேவ ரகசியங்களை அறிவது காட்ஸ் தாட்ஸ். அது தேவனுடைய சிந்தைகள், காட்ஸ் தாட்ஸ் ஆர் எட்டர்னல். அது நித்தியமானது. இட் வில் கம் டு பாஸ் இன் தி டிகிரீட் அண்ட் தி டிகிரீட் சீசன் அண்ட் டைம். இதோ அது வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் அதெல்லாம் நிறைவேறும், கரெக்டா எக்ஸாக்டா நிறைவேறும். அதை ஸ்டாப் பண்ண யாராலும் முடியாது. அந்த ஞானத்தை நம்ம அறிந்து கொள்வதுதான் இந்த மனவாட்டிக்கு ஆண்டவர் கொடுத்த சிலாக்கியம். ஹல்லேலூயா.
ஆமென்.
என் நினைவுகள் உங்க நினைவுகளும் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. என்னுடைய வழி வந்து ரொம்ப ஹையரா இருக்குது. மனுஷன் ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் ரொம்ப ஹையரா இருக்கு. வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் தேவ ஞானம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேவ ஞானத்தை நீங்க இந்த கூடாரத்துக்குள்ள வந்தாதான் கேட்க முடியும். எல்லா இடத்திலும் இது போதிக்கப்படுவதில்லை. சிலர் வந்து பாஸ்டர் நான் ராமேஸ்வரத்திலிருந்து வர்றேன், நான் மதுரையில இருந்து வர்றேன், அங்க ஏதாவது சர்ச் இருக்கா, இருக்குது எனக்கு யாருன்னு தெரியல இருக்குது, ஆனாலும் நான் வந்து என்ன அங்க போங்கன்னு சொல்ல முடியாது. இந்த செய்தி தான் எப்படி போதிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களால கரெக்டா போதிக்க முடியுமா, சொல்ல முடியாது. ஒரு ஆளை சரியா இருக்கலாம், ஆனா நம்ம திட்டமா சொல்ல முடியாது. இங்க கரெக்டா போதிக்கப்படும், அதை நம்ம நிச்சயம் உறுதிப்படுத்தி சொல்லலாம். நீங்க சீடி இருக்கிறது, வீடியோ இருக்கிறது, நெட் இருக்கிறது, நீங்க அங்க கேளுங்க அப்படிதான் வந்து சொல்ல முடியும். தேவ ஞானம் வந்து இந்த நேரத்து மெசேஜ் இந்த மெசேஜ் படுத்து போதிக்க வேண்டும். அதை கேட்கும் பொழுது உங்களுக்கு தேவ ஞானம் வரையும். துன்மார்க்கன் என்ன செய்ய வேண்டும், அதே அதிகாரம் விவசாயம் 55 ஏழை வாசிக்கலாம்.
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தருக்கு திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர்
துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தருக்கு திரும்ப கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தாட்ஸ் வந்து நம்முடைய உருவத்தின் நினைவுகள் கான்ட்ரரி டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்தால் நம்ம மனம் திரும்பணும். பாவம் எங்க ஆரம்பிக்குன்னா தாட்ஸ்ல ஆரம்பிக்குது. பிளான் பண்ணுகிறோம், இன்னைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகண்டோம், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போகலாம், அது இதயத்தில் ஆரம்பிக்குது. அது அவனுடைய தாட்ஸ் வந்து கான்ட்ரரி டு தி வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. அதுதான் மனம் திரும்பணும். அவன் இதயத்தில் தான் அது உருவாகுது. அவன் இதயத்தில் பிளான் பண்ணுகிறான், அது வந்து அந்த பிளான் பண்ணுவது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறது, தேவனுடைய வார்த்தை கொடுக்கிற சந்தோஷத்தை விட அந்த உலகப்பிரமான ஜாலியா இருக்கும் நினைக்கும் போது இட் இஸ் கான்ட்ரரி டு தி வேர்ட் ஆஃப் காட். அப்பொழுது அவன் அக்கிரமக்காரனா இருக்கிறான். நம்முடைய நினைவுகள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்கும் என்றால் நாம் அதை செய்தால் we are a wicked people, we are unrighteous man, நம்ம அநியாயக்காரனாக இருக்கிறோம். அதை மனம் விரும்பும் பொழுது ஆண்டவரே நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் பிளான் பண்ணுகிறேன், சிந்திக்கிறேன், இது உம்முடைய நினைவு அல்ல, உம்முடைய தாட்ஸ் வேட் ஆஃப் காட், அது எனக்குள்ள வரட்டும், என் சொந்த தாட்ஸ் எடுத்துப்போம். அப்படி அவன் வந்து நினைவு கூர்ந்தால் அவனுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பார். ஆனா சொந்த தொடர்ந்து வாசிக்கலாம்.
அவன் அவர் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனுக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு
தயப்பெடுத்திருக்கிறார். இவ்வளவு நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க வித்தியாசம். எழுதி தப்பா இருக்கோம்னா உடனே ரப்பர் வச்சு அழிச்சிடலாம். நம்ம தப்பா இருக்கோம்னு ரியலைஸ் பண்ணா ஐயோ என்ன செய்யறது, வழி இருக்குது, ரப்பர் இருக்குது, கத்தரா இயேசுக்கு ரத்தம் இருக்கிறது, ஹல்லேலூயா. அது நம்ம பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும், ஹல்லேலூயா.
ஆமென்.
வாக்கில வரும்போது ரத்தத்தின் கீழ் வருகிறோம், அதை உடனே அழிச்சிட்டு நீங்க திருப்பி எழுதிடலாம். இது வேற மார்க்கத்தில் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஆமே
ஆமே.
நம்முடைய பாவங்களை நீக்குவதற்கு ரத்தம் இருக்கிறது, இயேசு ரத்தம் இருக்கிறது. வாக்கின் கீழே வந்தால்தான் அந்த ரத்தம் அங்கே அப்ளை பண்ண முடியும். வாக்குக்கு அப்பாற்பட்டு இருந்தால் அங்கே அப்ளை பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சேலப்பான நீங்க சுத்திகரிக்கும். ஆமே
ஆமே.
விஸ்டம் ஆஃப் காட் வரும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் ப்ராஸ்பரிட்டி வருகிறது, அதை தொடர்ந்து ஐஸ்வர்யம் வருகிறது, அதை தொடர்ந்து சமாதானம் வருகிறது, அதை தொடர்ந்து எல்லா நன்மைகளும் வருகிறது. ஒரு மனுஷனுக்குள்ள தேவனுடைய தாட்ஸ் வரும்பொழுது, அந்த விஸ்டம் ஆஃப் காட் அவனுக்குள்ள வரும்பொழுது முதல்ல இதயத்தில் சமாதானம் வருகிறது. பின்பு ஆண்டவர் பார்க்கிறாரு, தேவனுடைய வார்த்தைக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்தால் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுகிறார். உலகப்படமான ஆசீர்வாதத்தெல்லாம் ஆட் பண்ணுகிறார். சமாதானம், பிளஸிங், ப்ராஸ்பெரிட்டி எல்லாமே நான் உனக்கு தருவேன்னு சொல்றாரு. முதலாவது என்னுடைய தாட்ஸ், என்னுடைய நினைவுகள் உன்னுடைய நினைவுகளாக மாறட்டும். உன் சொந்த நினைவுகளை நீ அப்புறப்படுத்திவிட்டு என்னுடைய நினைவுகள் வந்து வேர்ட் ஆஃப் காட் அது வரும் பொழுது எல்லாமே நான் உனக்கு கூட்டி தரேன்னு இயேசுக்கு சொல்லுகிறார்.
எத்தனை
ராஜாக்களின் புஸ்தகம் சாலமோனுக்கு அதுதான் வந்தது. The thoughts of the word, கத்தருடைய அந்த வார்த்தையானது நம்முடைய நினைவை காட்டிலும் மேலானதாக இருக்க வேண்டும். நம்முடைய நினைவுகள் நம்முடைய பிளான வந்து கத்துடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்தினால் அது வந்து பாவம். பாவம் அங்கதான் ஆரம்பிக்கும். எக்ஸால்டிங் யுவர் ஓன் ஒப்பீனியன் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். கத்துடைய வார்த்தை இப்படி இருக்குது, நான் ஏன் செய்ய நியாயம் இஷ்டப்படிதான் நான் போவேன், அது எனக்கு தெரியதான் செய்யும். ஆனா நான் போகணும், நான் ஜாலியா இருக்கணும், நான் உலகப்பிரமா இருக்கணும், எனக்கு தெரியதான் செய்யும். நீங்க சும்மா இருங்க, நீங்க அவரா என்கிட்ட பேசாதுங்க, என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்காதீங்க, நான் ஏன் வழிபடிதான் போவேன்னு சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த கருத்துக்களை தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக உயர்த்துவது அதுதான் பாவம். அங்கேதான் பாவம் பிரவேசிக்கிறது. அது சாத்தான் அதிகமாக செய்வான். செய்தியில சொல்லுகிறார், ஞானமும் அதற்கு விரோதமான விசுவாசமும் என்ற செய்திலே. We are speaking of this morning is not the wisdom of man reasoning. இந்த காலவெளியில நாங்கள் மனுஷனுடைய பகுத்தறிவை குறித்து பேசவில்லை. It is against the word. அது வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிறது. Wisdom of God, God's thoughts apply to every situation in your life. தேவனுடைய வார்த்தையினுடைய ஞானமானது உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அதை அப்ளை பண்ண வேண்டும். That is the leadership. அதுதான் வழி நடத்தும் தன்மை. That leads us to peace and life and prosperity. அது நமக்கு சமாதானத்தையும் ஜீவனையும் ஐஸ்வர்யத்தையும் அது கொண்டு வரும். ஹல்லேலூயா.
ஆமென்.
இதை தீர்க்கதரிசி அதிகமாக சொல்லியிருக்கு. இந்த தாட்ஸ் நமக்குள்ள வரும்பொழுது நமக்கு முதல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் வருது, நமக்கு சமாதானம் வருது, நிம்மதி வருகிறது. அதன் மீது எல்லா பிளஸிங்கும் நமக்கு வருகிறது. நம்ம ஆசீர்வாதத்தருக்கு அதான் படி. தேவ ஞானம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உலக ஞானத்தை அது அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா கர்த்தர் என்ன செய்யறாரு என்றால் அதெல்லாம் நான் அவமாக்குவேன் சொல்லுகிறார். உலகத்தின் ஞானத்தை தேவன் அவமாக்கி அதை பைத்தியமாக்கி அந்த ஞானத்துக்கு முடிவை ஏற்படுத்துவார். சாலமனை நம்ம பார்க்கும் பொழுது சாலமனுக்கு ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார்.
ஆமென்.
15 வயசுல ராஜாவாக மாறுகிறார். கர்த்தருக்கு அந்த கிதியோனிலே 1000 பலிகளை செலுத்தினார். அப்பொழுது ராத்திரியிலே அந்த சொப்பனத்தில் தோன்றி, நீ விரும்புகிறதை கேள், உனக்கு நான் அதை தருவேன் என்று சொல்லும் பொழுது, ஒன்னு ராஜாக்கள் 3:9-28 வரைக்கும் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு இருந்து இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க ஞானமுள்ள இதயத்தை உணவுள்ள ஒரு இதயத்தை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் அவனுடைய ஜபத்தில் வந்து தெரியப்பட்டார். காட் பிளீஸ்டு. இது ஆண்டவர் வந்து அவனை தெரியப்பட்டும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், நீ இவ்விதமாக நீடித்த நாட்களை கேட்கவில்லை, நீ பெரிய ராஜ்யம் வேணும், சத்துருக்களை நான் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை, நீ ஐஸ்வர்யத்தெல்லாம் கேட்கல, இப்படி நீ ஞானத்தை கேட்டபடினாலே தேவ ஞானத்தை நீ கேட்டபடினால் நான் உனக்கு என்ன என்றால் அந்த ஞானத்தையும் கொடுக்கிறேன், அதோடு சேர்ந்து நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீ வந்து என்ன என்றால் மகிமையும் உனக்கு தந்தேன். உனக்கு ஈக்குவலா யாருமே ரிச்சிக்கும் இருக்க முடியாது. இப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. அதான் இந்த தேவ ஞானம் வரும் பொழுது இங்க பைபிள்ல என்ன சொல்லி இருக்கிறது, சாலமோனுக்கு அதை எல்லாத்தையும் சேர்ந்து கிராண்ட் பண்ணிட்டார். இந்த செய்தி தான் இது உங்கள் இதயத்தில் பயந்து இங்கிலீஷ் வேறவே நீங்க பயன்படுத்தி சொன்ன இங்கிலீஷ் வேறவே பயன்படுத்தி நீங்க நாலு முறை சொல்லி பாருங்க உங்களுக்கு என்ன நடக்கும் பாருங்க. இது தேவஞான. இந்த தேவஞானம் தான் ஒவ்வொரு வார்த்தையும் பிரசனம் பண்ணப்படுது. அது உங்களுக்கு புரியல, என்னன்னு தெரியல, எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? நமக்கு ஆசீர்வாதப்பட இந்த தாட்ஸ் வரும்பொழுது the word interpreted is a manifestation of the word of the name of God. கர்த்தருடைய நாம அதுதான் பலத்த துருகம். அதுல நம்ம கீழே இருக்கக்கூடாது, அந்த துருகத்துல கீழே இருக்கக்கூடாது, இருந்த நிலையில இருக்கக்கூடாது, இன்னும் டாப்ல போனோம். அந்த டாப்ல போனது கட்டம் இல்ல, அந்த வெளிப்பாடு அங்க எந்த கல்லை எடுத்து அந்த சாத்தானுடைய தலையில போட தெரியணும் நமக்கு. நான் காலையில பிரசங்கம் பண்ணது இந்த வெளிப்பாடுகளை நீங்க பாருங்க. நான் வந்து அந்த கல்லு டாப்ல போயிட்டு கல் இல்லாதாலும் போயிருக்கிற கல்லு போய் நம்ம கையில. அதுதான் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. உங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன், சிசரா உங்க பின்னால வர்றான், அபிமலேக்கு உங்க துரத்தி கொண்டு வர்றான், சிசரா வர்றான், நீ அவ வந்து யாக வந்து சுத்தியில ஆணியை எடுக்க அது உனக்கு வேணும், இதே போல இன்னைக்கு எந்த கல்லு வேணும், இதெல்லாம் வெளிப்பாடா இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு காட்ஸ் தாட்ஸ், இதான் ட்ரூ விஷன். லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணுது இத நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா ஐஸ்வர்யம் எல்லாமே வரும். ஹல்லேலூயா. இந்த தாட்ஸ் ஆண்டவரே சாலமன் ஹார்ட்டுக்கு கொண்டு வருகிறார். அவனுடைய இதயத்துக்கு அவனுடைய அனுபவத்தினாலோ அல்லது அவனுடைய முயற்சினாலோ நிறைய புஸ்தத்தை படிச்சான் அப்படின்னு இல்ல, அந்த தாட்ஸ் தேவனுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு தேவனுக்கு வருகிறது. பல்லவத்திலிருக்க பிதா நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த தாட்ஸ் வரும் பொழுது அவனுக்கு அதோடு சேர்ந்து எல்லாமே வந்து ஒரு ஞானம் அறிவு வந்து. சுந்தர் பிச்சை மதுரையில இருந்து போயிருக்கிறார். இப்ப வந்து அவர் செல்போன்ல என்ன கண்டுபிடியா இல்ல ஒரு சாப்ட்வேர் அப்ளை பண்ணா நம்ம முடிவெட்ட சலூனுக்கு போனோம்னா அந்த டைம் அது பிக்ஸ் பண்ணுது. அதே போல எல்லாமே உங்களுடைய காரியங்கள் எல்லாமே அதே செய்யும், அதே பேசி அதே ஒழுங்கு பண்ணிடும். அமெரிக்காக்காரங்களுக்கு அது தேவைப்படுது. அவங்களுக்கு ஞானம் இல்ல, அதே டாப் பண்ணி அதே அவங்க என்ன வேணும்னு சொல்லியாச்சுன்னா போதும், அதே டாப் பண்ணி அதே மனுஷன் மாதிரியே பேசி டாப் பண்ணி. இப்ப புதுசா கண்டுபிடிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மனுஷன் சாதாரண மனுஷன் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அறிவு எவ்வளவு பாருங்க உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. ஆனா இப்பொழுது நமக்கு வந்து இந்த வெளிப்பாடு உச்சகட்டத்துக்கு வரும் பொழுது இது வந்து நமக்கு பிளஸிங்க கொண்டு அவனுக்கு அந்த ஞானம் வந்து ஒரு மாசத்துக்கு பல கோடி ரூபாய் சம்பாத்தி அவனுக்கு சம்பளம் வந்து பல கோடி ரூபாய் கூகுள்ல பல கோடி கொடுக்கிறாங்க. அந்த மனுஷ ஞானம் வந்து அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுந்தால் இந்த தேவ ஞானத்துல ஒருத்தன் பேரும் பொழுது ஐஸ்வர்யம் வருமா வராதா? அதோடு ஆண்டவர் சேர்ந்து இன்னும் உலகப்படமான ஐஸ்வர்யத்தை தருவார். அது அழிஞ்சு போறது அழிவில்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். ஆமே. இப்ப சோலமனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது தாய் தேவனுக்கும் அந்த ஞானம் வந்தது. அதை முதல்ல பார்க்கும் பொழுது ஃபூலிஷ்னஸ் இருக்கிறது, ஆனா முடிவை பார்க்கும் பொழுது இட் இஸ் அ கிரேட்டர் விஸ்டம். அது ஒரு மதத்தான மேலான விசுவாசம். அந்த ஒன்னராஜர்கள் மூணாம் அதிகாரம் பதினாறாம் வாசிக்கலாம்.
அப்போது வேசிக்கிறார்கள் ரெண்டு ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களில் ஒருத்தி என் ஆண்டவரே, நானும் இந்த ஸ்திரீயும் ஒரே வீட்டிலே குடியிருக்கிறோம், நான் இவரோட வீட்டில் இருக்க ஆண் பிள்ளை.
முன்னாக ரெண்டு வேசிகள் வந்து இருக்கிறார்கள். ரெண்டு வேசிகள், வேசிகளான ரெண்டு ஸ்திரீகள் ராஜாவிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றார்கள். ஒருத்தி என்ன சொல்லுகிறார் என்றால், நானும் இந்த பெண்ணும் ஒரே வீட்டில் குடியிருக்கிறோம், ரெண்டு பேருமே ஆண் பிள்ளை பெற்றிருக்கிறோம், ரெண்டு பேருக்குமே ஆண் குழந்தை இருக்கிறது, நாங்கள் ஒருமித்து குடியிருக்கிறோம், ஒரே வீட்டில் இருக்கிறோம், வேற யாரும் இந்த வீட்டில் இல்லை, நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்கிறது. ஆனா இந்த இஸ்ரி வந்து ராத்திரியில தூக்கத்துல குழந்தை மேல படுத்துட்டா, குழந்தை மேல ஊண்டனால அது மூச்சு திணறி அது செத்து போச்சு. அதனால அவ செத்து போன உடனே அவ கண்களுக்கு பார்க்கும் பொழுது இத என்ன செய்யணும்னா, செத்து போன குழந்தை, நம்ம குழந்தை செத்து போச்சு, இருந்தாலும் அந்த குழந்தைய எடுத்து தான் பக்கத்துல கெடுத்துக்கிட்டு இந்த செத்து போன அவ குழந்தை ஏங்கிட்ட கொண்டு என் பக்கத்துல கெடுத்துட்டா, நான் தூங்கி முடிச்சு பாக்குறேன் குழந்தை செத்து கிடக்குது, அது என் குழந்தை இல்ல, என் குழந்தை அவகிட்ட இருக்குது. அதனால என்ன செய்யறாள், செத்து போன குழந்தை வந்து அது என்னுடையது கிடையாது, என் உயிரோடு இருக்க குழந்தைதான் என்னுடைய குழந்தை என்று சொல்லும்பொழுது அந்த இஸ்ரி சத்தம் போடுகிறாள், இல்ல செத்து போன குழந்தை அவளுடையது, உயிருள்ள குழந்தை என்னுடையது, ரெண்டு பெண்களுமே உயிருள்ள குழந்தை எனக்கு தான் சொந்தம்னு சொல்றாங்க. இந்த ஸ்டோரிய சாலமன் கேட்கும் பொழுது எப்படி அதை நியாயம் விசாரிக்கிறது, ரெண்டு பெண்கள் அந்த கிளைம் பண்ணுகிறாங்க, உயிருள்ள குழந்தை என்னுடையது, செத்த குழந்தை உன்னுடையது அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்லும் பொழுது வேத ஞானம் இல்லாதபடி அதை வந்து நியாயம் தீர்க்க முடியாது. இந்த மாதிரி அவங்க சொல்லும் பொழுது 22 வாசிக்கலாம்,
அதற்கு மற்ற ஸ்திரீ அப்படி அல்ல, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்றால், இவளோ இல்லை செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை,
இந்த மாதிரி ஒரு சத்தம் போடும் பொழுது என்ன செய்ய முடியும், எப்படி அதை நியாயம் விசாரிப்பது. சோலமனுக்கு என்ன செய்யணும் புரியல, இத கத்தர் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அவன் பார்க்கிறான் தாய்க்கு, உண்மையான தாய்க்கு குழந்தை மேல அன்பு இருக்கும், லவ் ஆஃப் த மதர், குழந்தை மேல தாய்க்கு வந்து அந்த தாயினுடைய பாசம் வித்தியாசமானது, அதனால தாயினுடைய பண்பு வந்து மேலானது, அதனால அவ தன்னுடைய குழந்தை மேல கண்டிப்பா பாசம் வச்சிருப்பா. இதுல வந்து அந்த ரெண்டு பேருக்குமே தெரியும், யார் வந்த உயிரோடு இருக்கு யார் வந்த செத்தது, அவங்க ரெண்டு பேருக்கு தெரியும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் இப்படி சொன்னா ஒருத்தி உண்மையை சொல்றா ஒருத்தி பொய்ய சொல்றா, வேற யாருக்கும் தெரியாது இந்த சீக்கிரட். ஆனா அவங்களுக்கு அந்த தாய்மார்க்கு தெரியும், அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனா ஒருத்தி பொய் சொல்றா ஒருத்தி உண்மையை சொல்றா, நல்ல அது என்ன பண்றது. ஆனால் தாயினுடைய அன்பு ஒரு விசேஷித்தமானது அப்படி எங்கதான் சோலமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டான். தாய் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவாள், எப்படி அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது அதுதான் அந்த உண்மையான தாய் என்பதை கண்டுபிடித்து விடலாம் என்று சொல்லி அவனுக்கு அந்த தேவ ஞானம் வருகிறது. அங்க வரும் பொழுது ஒரு சேவையனை பார்த்து ரெண்டு பேரும் கேட்கிறாங்கல்ல, ஒரு பட்டயத்தை கொண்டு வா, ஒரு பட்டயத்தை கொண்டு வந்து ரெண்டு பேரும் என்ன செய்யுங்கன்னா கேட்கிறாங்க, ஆளுக்கு ஆளுக்கு பாதி பாதி பறந்து போட்டு
ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளை இரண்டாவது பிள்ளை, பாதி அவளுக்கும் பாதி அவளுக்கும்
பாதி தலையை கொடுத்துடலாம், நீ ஒரு பட்டயத்தை கொண்டு வா, நடுமத்திய அறுத்து பாதி தடி கொடுத்துடலாம். அப்பொழுது என்ன சொல்லுகிறார் பாருங்க, உயிரோடு இருக்க குழந்தையே அவங்களுடைய தாய் என்ன சொல்லுகிறார் என்ற 26 வாசிக்கலாம்,
அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றால், மற்றவர்கள் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம் பிளந்து போடுங்கள் என்றாருங்க.
இப்பொழுது இந்த தாயின் அன்ப வச்சு அவன் டெஸ்ட் பண்ணிட்டான், அதாவது உயிரோடு இருக்கிற குழந்தையினுடைய பெற்ற தாய் பேசுவார், எனக்கு வேண்டாம் அவளுக்கே கொடுத்துருங்க, அது சாகிறதை என்னால பார்க்க முடியாது, அவளுக்கு வளர்ந்துட்டு போட்டு அவள் குடல் துடிக்கிறது, அந்த பெற்ற கற்பமானது துடிக்கிறது, ஆனால் அவர்கிட்டே கொடுத்துட்டு போயிருங்க, அதை கொல்ல வேண்டாம் அப்படி சொல்லும் பொழுது மக்கள் என்ன சொல்லுறா, எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் பழந்து போட்டுலாம். எப்படி பாத்தீங்களா, சோலமன் சொல்லுகிறான், யார் அந்த முதலாவது சொன்ன அந்த இஸ்ரி, அதை கொல்ல வேண்டாம் சொன்ன இஸ்ரிக்கு என்ன செய்தால், அவள் தான் உண்மையான தாய், ஹல்லேலூயா, அவளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன உடனே இதை பார்த்த உடனே இதை எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு என்ன சொல்றாங்க, 28 வாசிக்கலாம்,
ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரித்த தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள்.
தேவன் அருளிய ஞானம் ராஜாவுக்கு உண்டு என்று கண்டு, தேவன் அருளிய ஞானம், அது அவனுடைய மூல ஞானம் கிடையாது, அவனுடைய மனுஷிக ஞானம் கிடையாது. இன்னைக்கு ஜட்ஜி அந்த இதெல்லாம் வந்து இன்னைக்கு வச்சிடலாம், அதெல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஞானம் எல்லாம் மனுஷிக ஞானம், இது தேவ ஞானம். தேவ ஞானம் எப்படி தெரியுது, முதல்ல ஃபூலிஷ்னஸ் தான் தெரியுது, ஆனா முடிவுல இது ஹையர் விஸ்டம், ஹல்லேலூயா. முதல்ல போலீஸ்னா தெரியும், என்ன ராஜா என்ன படி குழந்தைய வெட்டி போட சொல்றாரு, அவருக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், ஒரு பட்டயத்தை கொண்டு குழந்தை ரெண்டா பழக்க சொல்றாரு, இதெல்லாம் ராஜாவா, இவருக்கு என்ன அறிவு இருக்குது அப்படிதான் நினைக்க சொல்லும். ஆனா அதுக்கு பிறகு நடந்த சம்பவத்தை பார்த்தா எப்ப இது ஹயர் விஸ்டம், இது தேவன் அருளிய ஞானம் பாத்தீங்களா. இதுதான் நாங்க அன்னைக்கு ஜெபிக்கிறோம், சர்ச்சைக்கு வர்றோம், உலகத்தின் மக்களுக்கு ஃபூலிஷ்னஸ் தான் தெரியலாம், முட்டாள்தனம். காலையில வராங்க, மலையில போறாங்க, வேற என்ன செய்யறாங்கன்னா நாலாவது சனிக்கிழமைனா உபாச ஜபமா. ஒருத்தன் சொல்றான், என்ன யார் எந்த சபையில சனிக்கிழமை உபாச ஜபம் இருக்கு, எல்லாரும் வெள்ளிக்கிழமை சாப்பிடறதுக்காரங்க வைப்பாங்க, நம்ம சனிக்கிழமை கொண்டு வச்சிருக்கிறோம். அவன் என்ன, இது என்ன, இவங்க செய்வதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குது, இந்த கல்வாரி சக்தியில செய்வதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கிறது. அது ஃபூலிஷ்னஸ் தான், மக்களுக்கு தெரியலாம், நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு அது தெரியலாம். ஆனா நமக்கு இது வந்து ஹையர் விஸ்டம், ஹல்லேலூயா, இஸ் காட்ஸ் தாட்ஸ், ஹல்லேலூயா, ஆண்டவர் அவருடைய தாட்ஸ் நம்முடைய ஹார்ட்ல போட்டிருக்கிறார், ஹல்லேலூயா. இதனுடைய முடிவு வந்து ஆச்சரியமா இருக்கும், நல்ல பட்டயம் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, எல்லாமே நாங்க ராஜ்யம்ல போயிருவோம், நாங்க பல்லவராஜ்யம் போயிருவோம்னா எல்லா கிறிஸ்தவனும் சொல்லுவோம், நாங்க தான் கரைச்சு, நாங்க தான் கரைச்சுன்னு சொல்லுவோம். கல்வாரி சர்ச்சி கிடையாது, என்ன சர்ச்சி கிடையாது, நாங்க போனா டோக்கன் போட்டோம், நாங்க டோக்கன் போட்டிருக்கோம், அதனால நாங்க தான் கரைச்சு. இந்த தேவனுடைய வார்த்தையை பார்க்கும், இந்த பட்டயத்தை கொண்டு வரும்பொழுது நீ தவறு என்பதை காண்பிக்க, யார் தேவ ஞானத்தில் இருக்கிறீங்க, யாருக்கு வெளிப்பாடு இருக்கிறது, எந்த சபையில வெளிப்பாடு கோரிக்கப்படுகிறது, எங்களை தூக்கி போட்டாங்க, அவங்க கோரிக்கை அவங்களால முடியுமா, பல ஏற்பாடு ரகசியங்களை சொல்ல முடியுமா? இந்த தேவ ஞானம் வந்து நம்ம அமையாறு அவங்க உயிருள்ள குழந்தை நம்ம அலலுயா ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது, அது மக்களுக்கு தெரியாது. செத்து போன குழந்தை வச்சிருக்கவும் என் குழந்தை தான் கிடைக்கும் தேவனுடைய வார்த்தையானது, அது என்ன என்பதை அது வெளிப்படுத்துகிறது, ஹலலுயா. அந்த வார்த்தை வந்து நம்ம வந்து ஜீவனுடைய கிறிஸ்தவ வெளிப்படுத்துகிறது, ஹலலுயா. தேவ ஞானம் கர்த்த ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவு புறப்படுகிறது. உலகத்தின் மக்களுக்கு அது ஃபூலிஷ்னஸ் தெரியும், ஆரம்பத்தில் அது ஃபூலிஷ்னஸ் தெரியும், முடிவில் வந்து இந்த ஞானம் வந்து கிரேட்டர் விஸ்டம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இன்னைக்கு நம்ம பிளான் ஆஃப் காட்ல இருக்கிறோம், சபை காலங்கள் ஏழு முத்திரை சொல்லுவோம், சாப்பிடுறதுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, இதை வந்து ஃபூலிஷ்னஸ் தெரியும், ஆனா இது தேவ ஞானம், ஹல்லேலூயா. அவருடைய டீச்சிங் பாட்டில் ஹையர், நம்ம மேல போச்செல்லாம் அப்பதான் அவங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளவு முட்டாள்தனத்தில் இருந்துட்டோமே, அவங்கள முட்டாளம் நினைச்சோம், கடைசியில் நம்ம தானே முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இது ஹையர் டிசிஷன், ஹல்லேலூயா. நம்ம டிசிஷன் எடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம டிசிஷன் எடுக்கும் பொழுது, தீர்மானங்களை செய்யும் பொழுது, what the word of God says, நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று நிதானித்து பார்த்து அதின்படி செயல்படும் பொழுது நமக்கு தேவ ஞானம் இருக்கிறது. நம்முடைய சொந்த வழியை நம்ம இஷ்டம் போலே போனா மனுஷனுக்கு சென்னையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழி. ராங் டிசிஷன் எடுக்கும் பொழுது இதை நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போகும். சரியான தீர்மானம் வார்த்தையின்படி எடுத்தால் பீஸ், ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ட்ரூ பிளஸிங், சமாதானம் ஆகிய ப்ராஸ்பெரிட்டி, இதை ட்ரூ பிளஸிங் நமக்கு உண்டு. ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவில் என்ன நினைவும் அல்ல, உங்கள் வழியை காட்டில் என்னுடைய வழிகள் மேலானவள் என்று சொல்லுகிறார். ட்ரூ விஸ்டம் இஸ் டு பி ஏபிள் டு அப்ளை த வேர்ட் ஆஃப் காட் இன் டு எவ்ரி டிசிஷன் அண்ட் சிச்சுவேஷன் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில என்ன தீர்மானம் செய்வீர்களோ, என்ன சூழ்நிலை வருகிறதோ, அதற்கேற்ற வேர்டை நீங்க அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு ட்ரூ விஸ்டம் இருக்கு. ஆமென்,
ஆமென்.
Proving His Word என்ற செய்தி 65:4-26 கொடுத்த செய்தியில பிரதமர் இவ்விதமாக சொல்லுகிறார், இஸ்ரேல் ஜனங்களை வந்து கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்போம், யோர்தான் நதி தான் அதை பிரிக்குது, யோர்தான் நதியை தாண்டினா தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசம் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஏப்ரல் மாசம் அவங்களை கொண்டு வர, ஏப்ரல் மாசம் வந்து அறுவடையின் காலம், அந்த நேரத்தில் என்ன செய்ய, யோர்தான் நதி வந்து வெள்ளம் புரண்டு போகுமா, இந்த கரையும் அந்த கரையும் கடக்க முடியாத அளவுக்கு வெள்ளம் வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப அகாலமா அந்த நதி ஓடும். ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த வெள்ளமான ஒரு சூழ்நிலையில இதை ஆண்டவர் கொண்டு வரும் பொழுது சேர்த்தனங்களை கத்தர் தான் வழி நடத்துகிறார். மனுஷன் பார்க்கும் பொழுது லுக் லைக் தட் கோட் வாஸ் எ ஃபூவர் ஜெனரல். ஆண்டவர் வந்து என்ன சொல்ல ஒரு ஃபூவர் ஜெனரல் என்றால் அவர் வந்து ரொம்ப வந்து ஞானம் இல்லாத ஒரு தளபதி. டு லீட் ஹிஸ் ஆர்மி ரைட் அப் டு த பிளேஸ் இந்த மாதிரி ஒரு நேரத்திலேயே அந்த தேவனுடைய ஜனங்களை கொண்டு வருது. வேற நேரத்தில் கொண்டாந்து தண்ணி கம்மியா போகும் அவங்க ஈஸியா கலந்து போகலாங்க. இந்த நேரத்தில் அவர் வந்து கொண்டாடுறாருனா அவர் தானே நடத்துறாரு, அவர் தானே ஜெனரல், அவர் தானே சேனையின் அதிபதி, அவர் ஏன் இந்த நேரத்தில் கொண்டு வர்றார், அவருக்கு அவ்வளவு ஞானம் இல்லை அப்படிங்கிறத மனுஷன் நினைப்பான். ஜோர்டன் இஸ் ஓவர் ஃபுளோவிங், தி ஜோர்டன் வாஸ் ஓவர் ஃபுளோவிங் இட்ஸ் பேங்க்ஸ் ரன் கம் அவுட் இன்டு தி ஃபீல்ட்ஸ். அது எல்லாம் கரையெல்லாம் மூழ்கி அடிச்சு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் வரும்பொழுது இதை என்ன கத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாராம். சொல்லுகிறார் ஹி வெயிட்டட் டில் தி வாட்டர்ஸ் காட் டீப், நிறைய தண்ணி போகும் வரைக்கும் வெள்ளம் போகும் வரைக்கும் ஆண்டவர் காத்திருந்தாராம். அந்த நேரத்தில் தான் கொண்டாந்தாராம். இது என்ன, இது இது என்ன ஞானம், இது மனுஷிய ஞானமா, இது தேவ ஞானம். ஹல்லேலூயா. ரொம்ப வெள்ளம் போகும் அந்த நேரத்துக்காக ஆண்டவர் காத்திருந்து அந்த நேரத்தில் இஸ்ரவேலர்களை அங்க கொண்டு வருகிறார். He likes to show that he is God. Hallelujah. Our kathir endra kandipadukaga appi kondu irukkar. Amen.
Amen.
He likes to prove his word. Our tamile vaarthaiyai vende urvi paduthadukaga appi kondu irukkar. Paranga adhu devanya. Ava konja alavu thanni pona adhu easy-a karandu poitaanga. Adhu or arthudamave irukka. Adhu devan maiyai palave maatar. இப்படி வெள்ளம் போற நேரத்தில் உடன்படிக்கப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு அவங்க உள்ளங்கால் பட்ட உடனே தண்ணி ஒரு பக்கம் அப்படியே நின்றுட்டு இன்னொரு பக்கம் வலிஞ்சு போச்சு. அவங்க தண்ணி அங்க இசைத்தங்கள் கடக்கும் வரைக்கும் ஆசாரம் உடன்படிக்கப்பட்டு அங்க சுமந்து கொண்டு நடு ஆத்துல நிக்கிறாங்க. இன்னைக்கு அது நமக்கு எவ்வளவு பெரிய அற்புதம். யோசுவா மூணாவது அதிகாரத்தில் அந்த அற்புதத்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தேவன். ஹல்லேலூயா. மனுஷன் ஞானத்துக்கு அப்பாற்பட்டவர், மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு பெரிய காரியங்களை செய்கிறவர். அங்கு நிரூபிப்பதற்காக அந்த வெள்ளம் வர நேரத்தில் கொண்டு வர. இது வந்து தேவன் யார், இது முடிவு எப்படி இருக்கிறது, இது ரொம்ப ஹையர் விஸ்டம். ஹல்லேலூயா. மனுஷன் ஞானம் வந்து ஃபூலிஷ்னஸ் தான் மாறிப்போகுது. மனுஷன் அவர் தேவ ஞானத்தை முதலாவது ஃபூலிஷ்னஸ் தான் நினைக்கிறார். ஆனா முடிவில் வந்து தேவ ஞானம் மேலானது. அமே
அமே.
ஹையர் லெவல், ஹையர் லெவல் ஆஃப் திங்கிங். ஆண்டவருடைய திங்கிங் வந்து ஹையர் லெவலா இருக்குது. இந்த நேரத்தில் கொண்டு வந்தா தான் கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. அதே போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில அங்கே யோர்தான் பிரவாகித்து போகலாம். ஆண்டவரே பெரிய சோதனையாச்சு, தலைக்கு மேல வெள்ளம் போனா என்ன செய்ய முடியும்னு ஜனங்கள் சொல்லுவாங்க. தலைக்கு மேல வெள்ளம் போகுது, யோர்தான் பிரவாகித்து போகுது, அது நல்லதுதான். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தப்பட்டார். அவர் கர்த்தர் என்ற வாழ்க்கையில காண்பிக்க போகிறார். ஆனால் அதை குறித்து நம்ம சந்தோஷப்படணும். எவ்வளவு பெரிய சோதனை வந்திருக்கு, என்ன செய்ய, நாங்க எப்படி தப்பிச்சு கொண்டிருக்கு, வழியே இல்லையே, ஆண்டவர் இப்படி ஒரு இல்ல ஒரு சூழ்நிலையில கொண்டு நம்ம சந்திக்க வச்சுட்டாரு. இதை கர்த்தர் தான் யார் என்பதை வெளிப்படுத்த போகிறார். அவரே கத்தர் என்பதை நீங்கள் அறியும்படியாக இயேசுக்கு சரிதமாக செய்கிறார். இதை அந்த பலத்தை ஸ்டாப் பண்ண முடியும், உழந்த தரவழியா நம்ம கடந்து போக முடியும். அந்த ஞானம் நமக்கு வரும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. ஆமே. நம்முடைய சொந்த ஞானத்தையும் தேவ ஞானத்தையும் ரெண்டையும் சேர்க்க முடியாது. கத்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும் பொழுது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே.
ஆமே.
உனக்கு இந்த இரண்டாவது வாரத்தில் இந்த தேவ ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் ஞானம் என்று உலகத்தின் ஞானத்தை குறித்து சொல்லப்பட்டது. அதெல்லாமே அவர் அறிந்து போவார்கள். நமக்கு அந்த ஒரு கோஸ்டம் கொடுக்கிறார். ஆமே. அடுத்தபடியாக இந்த நேந்துகாத் நேச்சாரை நமக்கு பார்க்கும் பொழுது இந்த நேந்துகாத் நேச்சர் கிங் நேந்துகாத் நேச்சர் அவனுக்கு அவன் ஒரு விஸ்டத்தை கொடுத்திருந்தார். எல்லா ராஜ்யங்களின் மேலும் அவனுக்கு ஆளுகை தந்தார். கத்தர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆனா அவன் அதை ரியலைஸ் பண்ணல. தானியல் என்ன சொல்லுகிறார், மூணாம் அதிகாரம் அதாவது இரண்டாம் அதிகாரம் 38வது வசனம், தானியேல் 2:38.
சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவரும் அது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே.
சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரர்கள் அவர் கிரேக்கிங் எல்லா ராஜ்யங்களையும் கைப்பற்றினார். வெளியின் மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள், மிருகங்கள் ஆகாயத்து பறவைகள் அவர் மேல ஆதாம் கையில எடுத்து ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நேபுகாத்நேச்சர் கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவன் ஒரு அவிசுவாசியான ராஜா. நேபுகாத்நேச்சர் ஒரு இஸ்ரவேலன் அல்ல, அவன் ஒரு அஞ்ஞானி. அவனுக்கு அந்த என்ன செய்யறதுனா எல்லா மனுபுத்திரளையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் உமது கையில ஒப்பு கொடுத்தார். அதெல்லாம் ஆளுகை செய்யும்படியாக செய்தார். பொன்னான தலை நீரே. ஆண்டவர் அவனுக்கு அவ்வளவு ஞானத்தை கொடுத்து எல்லாத்தையும் அவன் கையில ஒப்படைச்சார். அவன் ரியலைஸ் பண்ணானா? ரியலைஸ் பண்ணல. அவன் என்ன நினைக்கிறான்? என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய திறமையினாலே ஏதோ பெரிய ராஜ்யத்தை நான் கட்டியிருக்கிறேன். இந்த பாபிலோன் மகா நகரத்தை நான் கட்டியிருக்கிறேன். எவ்வளவு அழகா கட்டியிருக்கிறேன். தொங்கு தோட்டத்தை அமைத்திருக்கிறான், ஹேங்கிங் கார்டன். அந்த கார்டன் அப்படியே மேல தொங்கிட்டு இருக்கு. ஏழு அதிசயங்கள் ஒன்று, இப்பொழுது அது இருக்குதான்னு தெரியல. அதனால பாருங்க, இவ்வளவு ஞானமாக நான் இந்த பட்டணத்தை பாபிலோனை உருவாக்கியிருக்கிறேன். இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நான் கேட்டுக்கிது என்னுடைய விஸ்டம், என்னுடைய புத்தி, என்னுடைய திறமை, எனக்கு என்னுடைய டேலண்ட் அது. இப்படியாக அவன் நினைக்கும் பொழுது அவன் தேவன் அதை தந்தார் என்று நினைக்கவில்லை. இதுதான் டிஃபரண்ட். நம்ம வாழ்க்கையில அப்படிதான். உங்களுக்கு படிப்பு நல்லா இருந்தா நான் நல்லா படிச்சுட்டேன்னு நினைக்க கூடாது. அது உங்க அம்மா அப்பா வந்து என்ன நினைப்பாங்க? என் பிள்ளை நல்லா படிக்குதும்பாங்க, என் பையன் நல்ல வேலை பார்க்கிறான்பாங்க. சந்தோஷம்தான், எல்லாமே நிறைய சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி சந்தோஷம்தான். ஆனா மனதுல என்ன நினைக்கிறேன்? இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். இது என்னுடைய புத்தியினால, என்னுடைய திறமையினால வந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் கத்தை தராம நமக்கு கிடைக்காது. சின்ன காரியம் கூட 10 ரூபாய் கூட ஆண்டவர் தரலன்னா கிடைக்காது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆப்பு மாத்திர கத்தை தரலன்னா இங்க யாரும் வர முடியாது. எல்லாமே கத்தை என்னுடைய ஞானம், என்னுடைய பிரயாசம். அப்படிதான் இவன் சொன்னான். நேபுகாத் நேச்சர், என்னுடைய புத்தி, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய நாலேஜ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க தேவனை மறுதளிக்கிறீர்கள், அவருடைய வார்த்தையை மறுதளிக்கிறீர்கள். எல்லாமே காட்ஸ் ஆண்டவர் தந்திருக்கிறார். அவங்களுக்கு கொடுக்கல, நமக்கு தந்திருக்கிறார். அப்படின்னா நம்ம விசேஷம் இல்ல, அது ஒரு கிருபையினால தந்திருக்கிறார். எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். நமக்கு உயிரை தந்ததும் ஆண்டவர் கிரேஸ் தான். நம்ம இன்னைக்கு ஜீவிக்கிறதும் கர்த்தருடைய கிரேஸ் தான். அவர் தரலன்னா ஜீவன் நமக்குள்ள இருக்காது. இவர் ஜான்சன் பழனி வண்டியில பின்னால தான் போயிடுறாரு. வண்டி ஓட்டணும், சடன் பிரேக் போட்டாங்க, கூட இருந்தாலும் ஆளு காலி. அது ஒன்னாலும் வியாதியாக படுத்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கோம், நமக்கு எத்தனையோ வியாதி வருது, எத்தனையோ நேரம் நம்ம படுத்து கிடக்கிறோம், ஒன்னும் செய்ய முடியும். ஆனா நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. எத்தனை பேரை மறுத்து போயிட்டாங்க, இந்த நாளை காண முடியாம போனாங்க. ஆனா நம்ம இன்னும் தேவனுடைய வார்த்தை வந்து கேட்கிறோமே. இது காட்ஸ் கிரேஸ். எல்லாமே காட்ஸ் கிரேஸ் நம்பும் பொழுது தேவனுக்கும் தான் எல்லாம் வருகிறது. அவர் தராத பட்சத்தில் பல்லவத்தின் கொடுக்கப்பட்டாலுடைய நம்ம எதையும் தர முடியாது. அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ள இல்லாதபடி ஹியூமன் நாலேஜ் மேன்மை பாராட்டினான், மனுஷிய ஞானத்தை மேன்மை பாராட்டினான். கிங் நேபுகாத்நேச்சர் thought that this great wisdom that he had came from within himself, தனக்குள்ள இருந்து அந்த அறிவு வந்திருக்கு நினைக்கிறான். ஆனா தானியேல் என்ன சொல்லுகிறான்? 2வது வசனத்தில் கர்த்தர் உமக்கு அந்த ராஜ்யத்தை தந்திருக்கிறார். கர்த்தர் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் நீர் ஆளும்படியா அவர் உமக்கு தந்திருக்கிறார் சொல்லுறான். அவன் அப்படி சொல்லுமே அவனுக்கு புத்தி வரல. சிலருக்கு எத்தனை பேரை சொன்னாலும் புத்தி வராது. அதே மாதிரி அவனுக்கு புத்தி வராது. இப்பொழுது என்ன செய்யறான் என்றால் ஒரு சொப்பனை காண்கிறார். சொப்பனை காண்கும் பொழுது அவன் வந்து தானியலை கூப்பிட்டு அர்த்தத்தை கேட்கிறான். அர்த்தத்தை கேட்கும் பொழுது தானியல் இதை சொல்லுகிறான், இதை போல கத்தர் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க நீர் வந்து அதை மறந்துட்டு நான் 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 என்னுடைய அறிவு, என்னுடையது, என்னுடைய திறமை, அப்படின்னு சொன்னதுனால இத கர்த்தருடைய ராஜ்யத்தை வந்து எடுத்து விடுவார் என்று சொல்லுவார். நீர் வந்து வெளியின் மிருகத்தை போல மாறுவி. நீர் வந்து என்ன செய்ய தேவ ஞானத்தை அறிவு எடுத்து மிருகமா மாற்றி நீர் நம்முடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் இழந்து போவி. ஏழு வருஷம் நீர் இழந்து போவி. அதுக்கு பிறகு நமக்கு சரியான தேவ ஞானம் வரும் பொழுது அதெல்லாம் நமக்கு திருப்பி வரும். அப்படின்னு சொல்லும் பொழுது
இவனுக்கு ஆண்டவர் வந்து 12 மந்த்ஸ் அவகாசம் கொடுக்கிறார்.
என்னைக்குமே கர்த்தர் வந்து நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் உடனே அடிச்சிருவான், தப்புனி தண்டனை கொடுப்பான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் என்றால் ஒரு மனுஷனுக்கு அவகாசம் கொடுக்கிறார். அந்த வேதகாத் நேச்சருக்கு 12 மாசம் 1 வருஷம் அவனுக்கு டைம் கொடுத்தார், தவணை கொடுத்தார். நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது உடனே தவறு செஞ்ச உடனே நம்முடைய மனசு பாதிக்கும். நம்ம கர்த்தருக்கு தெரியாமல்லாத காரியத்தை செய்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நமக்கு வந்து அந்த வாதை வரும். இதயத்தில் ஒரு வாதை வரும். தவிதி கணக்கெடுத்துதான் இதயம் பாதித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கணக்கெடுக்க கூடாது. கணக்கெடுத்து சொல்ல ஒரு பலி செலுத்தணும், அதையும் அவன் செய்யல. அதனால அவன் சென்சஸ் எடுத்து விட்டான். அவன் இதயம் பாதித்தது. அதே போல தவறு செய்யும் பொழுது மனுஷனுடைய இதயம் பாதிக்கும். மனசாட்சி இல்லாதவனுக்கு அது ஒண்ணும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவி பெற்றவர்களுக்கு சின்ன தப்பு செஞ்சாலும் மனசு பாதிக்கும். நமக்கு வந்து நம்முடைய ஸ்பிரிட் வந்து சென்சிட்டிவா இருக்குது. ஆனா துன்மார்க்கனுக்கு அந்த சென்சிட்டிவ்னஸ் இருக்காது. அவன் எந்த தவறு செய்தாலும் தப்புன்னு நினைக்க மாட்டான். அதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுவான், ஒரு சாக்கு போட்டு சொல்லுவான், அதனால்தான் செஞ்சேன், இதனால்தான் செஞ்சேன். கொலையை பண்ணா கூட அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லுவான். அவன் நம்ம செஞ்சது தப்புன்னு நினைக்க மாட்டான். ஆனா பசுத்தாவியை பெற்ற பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வருகிறது. உணர்வு வரும் பொழுது ஆண்டவர் அந்த உணர்வை தரும் பொழுது உடனே அறிக்கை செய்துட்டேன்னா தண்டனையே கிடைக்காது. அதுக்கு சிக்ஷையும் கிடைக்காது, தண்டனையும் கிடைக்காது. ஆண்டவர் டைம் கொடுக்கிறார். அதுக்குள்ள உணர்வு அடைகிறான், நான் இனிமே செய்ய மாட்டேன், இதுதான் கடைசி அப்படிமா. பிறகு அதுக்கு பிறகு செய்வான். உணர்வு வருது. உணர்வு வரும்பொழுது அறிக்கை செய்துட்டா ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிருந்தாரு, தண்டனையே கொடுக்கறது இல்ல. அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு ஆண்டவர் கவனிக்கிறார். அவன் வந்து என்ன, அதுக்கு பிறகும் உணர்வு அடையலன்னா ஒரு சிக்ஷை கொடுக்கிறார். அடி கொடுக்கும்பொழுது உணர்கிறான். உணர்ந்தாச்சுன்னா அந்த சின்ன தண்டனையோட முடிஞ்சு போகும். அடி கொடுத்தும் உணர மாட்டான்னா ஆண்டவர் என்னை கொண்டு போட்டா கூட நாம சரிவார் சர்ச்சைக்கு வரமாட்டேங்கிறான். நான் செத்து நரகத்துக்கே போனா கூட நான் கல்வார் சர்ச்சைக்கு வர மாட்டேன். இப்படி பிடிவாதமான மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி ஒரு இருவத்துல கடின வரும் பொழுது நியாயத்திற்கு சர்ச்சிச்சே இல்ல, நியாயத்திற்கே வரும். எல்லாருக்கும் அந்த டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற. அப்படி இருவே கடின வரும் பொழுது ஜட்மெண்ட் வருகிறது. திடீரென்று அவனை ஆத்மாவை தேவன் எடுத்துக்கொள்வார். சதுதியிலே சகாயமின்றி நாசம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடிக்கடி தன் இதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். நீதிமொழிகள் 29 1வசனத்தில் சொல்லியிருக்கு. ஆனா இப்போது இவனுக்கு 12 மந்த்ஸ் என்ற அகபாகாசம் கொடுக்கும் பொழுது இவன் என்ன செய்தான் என்றால் இவன் மனம் திரும்பல. ஒரு நாளில் என்ன செய்யறான் என்றால் 4 வாசிக்கலாம்.
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான்.
இது என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஐ ஹாவ் பில்ட் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் த கிங்டம் பை த மைட் ஆஃப் மை பவர் ஃபார் த ஹானர் ஆஃப் மை மெஜஸ்டி. என்னுடைய மகிமை பிரதாபத்துக்காக, என்னுடைய வல்லமைக்காக நான் கட்டின மகா பாபிலோனின் ஒத்திரிக்கையில உலாவி கொண்டு அந்த பட்டணத்தை பார்க்கிறான். எல்லாம் அழகா தெரியுது. நான் கட்டின உடனே அவன் வந்து சேர்ந்தால் அந்த வார்த்தை வாயில இருக்கும் பொழுதே 31 வாசிக்கலாம்.
இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திற்கு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு.
இதே ராஜபாரம் உன்னை விட்டு நீங்க இந்த வாயில இருக்கும் பொழுதே ஜட்ஜ்மெண்ட் வந்தது. ராஜபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டது. இவன் நீ மனுஷனுக்கு தள்ளப்படுவாய். நீ வந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தாத அப்படினாலே வெளியின் இவன் மிருகத்தை போல நீ இருப்பாய். மாறு மாறி நீ புல்ல சாப்பிடுவா,
உனக்கு எனக்கு அந்த நகர்லாண்ட தகவலுக்கு வந்த மாதிரி நகர்லாம் நீளமா வளர்க்கும். சிலர் வந்து நகத்தை நீளமா வளர்க்கும் பொழுது அந்த பச்சைகளா இருக்கிறாங்க, மஞ்சள் கிடையாது, மனத்தை நீளமா வச்சிருக்கவங்க பச்சைகள். பறவைகள் தான் அப்படி வளர்த்துருக்கு. அதே போல உனக்கு அதிகமாக நகம் வளரும், உனக்கு கழுகு சட்ட போல இருந்திருந்தால் உன்னுடைய உடம்பு பணியில நனையும், நீ விதமாக இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. இதமாக 7 வருஷம் ராஜ்ய பார்த்து வந்துட்டான். அதனால அந்த தேவ ஞானம் இல்லாம அந்த ஹியூமன் டிஸ்டம் வரும்பொழுது அதை குறிச்சு அவன் பெருமை பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை இழந்து போயிட்டான், ராஜ்யத்தை இழந்து போய்விட்டான், எல்லாத்தையுமே இழந்து போயிட்டானே. ஆனா புத்தி ஒரு நாள்ல வந்தது. ஹல்லேலூயா. 2 வசனத்தில் அதிகமா எழுதியிருக்கு. 34 வசனத்தில் வாசிக்கலாம்.
அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி
புத்தி திரும்பி வருது. முதல்ல மேன்ஸ் விஸ்டம், அதனால அவன் வீழ்ச்சி அடைகிறான், எல்லாத்தையும் இழந்து போயிடறான். இப்பொழுது காட்ஸ் விஸ்டம் அவனுக்குள்ள வருது, வேத ஞானம் வருது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அதே மாதிரி இன்னும் 36 வசனத்தில் வாசிக்கிறோம். 36 வசனத்தில் வாசிக்கலாம்.
அவ்வேளைக்கு என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது.
புத்தி திரும்பி வந்தது. இந்த புத்தி என்று சொல்லும் பொழுது காட்ஸ் விஸ்டம், அந்த வேத ஞானம் அவனுக்குள்ள வரும் பொழுது என்ன சொல்லுகிறான் என்றால், கத்து தம்முடைய ராஜ்யம் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து எவனுக்கு சித்தமா இருக்கிறாரோ அவனுக்கு அவர் கொடுக்கிறார், உயர்த்தவும் தாழ்த்தவும் அவராலே ஆகும் என்று அவன் அறிக்கையிடுகிறான். இது கத்தர் தான் இந்த ராஜ்யத்தை எனக்கு தந்தார் என்று ரெகனைஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு எனக்கு அந்த மந்திரிமார்கள் எல்லாம் வாராங்க, திடீர்னு 4 காலம் நின்னவன் 2 காலம் வந்துட்டான், இவன் மனுஷனா மாறிட்டான். அவனுக்கு புத்தி வந்தது, தேவ ஞானம் வந்த உடனே இவன் மந்திரிமார்கள் வந்து அவனை அரண்மனைக்கு கூட்டி சொல்றாங்க, அவன் ராஜாவும் மாறிட்டான், இறந்து போன எல்லா ஆசீர்வாதமும் வந்துச்சு. இதுதான் காட்ஸ் விஸ்டம். காட்ஸ் விஸ்டம் வந்து இந்த ப்ராஸ்பெரிட்டி அதோட அட்டாச் ஆயிருக்கு, ஆசீர்வாதம் அதோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த வெளிப்பாடை பத்தி சும்மா பார்த்துருக்காருங்களா, வந்த மாதிரியே சோம்பேறியா வந்துட்டு சோம்பேறியா நம்ம போனோம்னா ஒரு உணர்வு இல்லாம இந்த வழிபாட்டை பத்தி சிந்திக்காம பாஸ்டர் என்ன தீமில பிரசங்கம் பண்ண எப்படி ஐஸ்வர்யம் வரும்? இதை நம்ம தழுவிக்கிட்டா பற்றிக்கிட்டா இதை நம்முடைய சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணா அதுதான் ட்ரூ விஸ்டம். அது பிரசங்க அதோட அட்டாச் ஆயிருக்குது. சோலமனுக்கு அதோட அட்டாச் ஆயிருக்கு, நேர்தான் பேச்சாருக்கு அந்த அட்டாச் ஆயிரு. அவர் கத்தர் தான் அதை தந்தார், அவர் தான் இந்த பதவி எனக்கு தந்தார், அவர் தான் ராஜா வாழ்க்கினார், இது அவருடைய சித்தத்தின்படி தான் நடந்திருக்கு. அவன் ரெகனைஸ் பண்ணும் பொழுது அந்த தேவ ஞானம் அந்த புத்தி அவருக்குள்ள வரும் பொழுது எல்லாம் வந்துட்டு மனித ஞானத்தை குறித்து நன்மை பாராட்டும் பொழுது எல்லாம் போச்சு. இப்பொழுது தேவ ஞானம் வரும் பொழுது எல்லாம் வந்துச்சு. இதான் நமக்கு அப்ப நமக்கு அதிகமாக சொல்லியிருக்கிற சாலமனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானம் இருக்கு வரைக்கும் அவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தது. பின்பு அவன் உலக ஞானத்தில் போகும் பொழுது அதை இழந்து போனான். கிங் சோல் அப்படிதான், அவன் தன்னுடைய இருமாத்துல போகும்பொழுது ராஜ்யபாரத்தை இழந்து போனான். ஆடன் நம்ம பார்க்கும் பொழுது, கடைசியா ஆடன் நம்ம பார்க்கும் பொழுது ஆடன் கர்த்தர் அவனுக்கு எல்லாத்தையுமே கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவனுக்கு தேவ ஞானத்தை கொடுத்திருந்தார். ஆமென். உலகத்துக்கே அவன் தான் ராஜா, குட்டி ராஜா. ஆண்டவர் மேல இருக்கிறார், எல்லாத்துக்கும் அவர் ராஜாவா இருக்கிறார், பூமிக்கு ராஜாவாக, ஒரு லிட்டில் காடாக ஆண்டவர் அவனை உலகத்துல வைத்திருந்தார். எல்லாமே அவனுக்கு கையளிக்கப்பட்டிருந்தது. நீங்கள் சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆதியாகமம் 1:28 ஆண்டவர் ஆசி வைத்திருக்கிறார். நீங்க வந்து வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாத்தையும் ஆடும். அவனுக்கு சமாதானம் இருந்தது, அவனுக்கு ப்ராஸ்பரிட்டி இருந்தது, அவனுக்கு எல்லாமே இருந்தது. அவன் தேவ ஞானம் விசுவாசத்தை அப்ளை பண்ணினான். ஹல்லேலூயா. வேற மரத்தை பார்த்து போ என்று சொன்னாலும் அது போ. எல்லாமே அவனுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டிருந்தது. ஆனால் ஒரு நாளிலே ஏவாளானவள் அந்த சாத்தானுடைய ஞானத்தை, மனுஷிய ஞானத்தை, லூசிபருடைய விஷயத்தை அவள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடந்தது? Eve applied her own personal wisdom, தன்னுடைய சொந்த ஞானத்தை அப்ளை பண்ணும் பொழுது, and thoughts and made a decision. அவள் எடுத்த டிசிஷன் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது. அவளுடைய ஓன் ஐடியாப்படி அவள் செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக செய்யும் பொழுது என்ன ஏற்பட்டது? கர்ஸ் ஏற்பட்டது. சாபம் வந்தது. ஆண்டவர் பூமியை சபித்த, இவர் வியாபாரியை சபித்த, நீ அதிக வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். ஸ்போக்கன் வேர்ட் பேக் வர வேண்டும். ஆனா இப்பொழுது நீ வேதனைப்படுவாய், பிரசவ வேதனைப்படுவாய். இப்பொழுது எல்லாமே சிசேரியன் பண்ணிருந்தாங்க, பிரசவ குழந்தை பிறக்காது, உடனே அவங்க சிசேரியன் பண்ணிருவாங்க. அந்த காலத்துல சிசேரியன் கிடையாது, குழந்தை பிறக்கலன்னு சாகத்தான் செய்யணும். நீ அதிக வேதனையோடு கூட நீ பிள்ளை பெறுவாய். அவளுக்கு நீ முகத்தின் வேர்வை நிலத்துல விழும்படியா பாடுபடுவார். எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ண வேண்டியதான் உண்டு வேலை. இப்ப நீனே வேலை செய்யணும். முகத்தின் வேர்வை நிலத்துல விழும்படியா பாடுபடுவாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். கர்சஸ் வருகிற இதை நீ சாக வேண்டும். ஆனா நீ பூமியில பயிரிடுவாய், ஆனா முள்ளு குறுக்கு முளைப்புக்கு. அது வரைக்கும் முள்ளு குறுக்கெல்லாம் கிடையாது, எல்லாமே நல்ல பயிர் தான். எல்லா மரமும் நல்ல மரம் தான், எல்லாமே கனி கொடுக்கிற மரம் தான். இப்ப என்ன செய்யும் என்றால், கனி கூடாத அந்த முள்ளும் கொறுக்கும் வந்து, அந்த புதைகள் வந்து இதை வந்து வளரும். இது மாதிரி அந்த கேர்சஸ், கேர்சிங், டெத், தான்ஸ், இவ முள்கள், இதெல்லாமே என்னன்னா தேவ ஞானத்தை விட்டுவிட்டு அந்த ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சர்பன்ட் இன்டெலிஜென்ஸ், அந்த யோகா ரிசீவ் பண்ணா, தன்னுடைய தாட்ஸ்ல ரிசீவ் பண்ணும் பொழுது, எங்கு அவர் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டால், ஏதோ ஆகாமும் அதை ஃபாலோ பண்ணும் பொழுது கேஷஸ் அங்க வந்தது. எல்லாத்தையும் எழுந்துட்டாங்களே, ஏதன் தொட்டத்தொட்டே ஆண்டு துரத்திட்டாரு, ப்ராஸ்பரிட்டி எல்லாம் போச்சு. நீ பாடுபட்டுதான் இனிமே ஜீவிக்கணும். எல்லா ஆசீர்வாதமும் அவனை விட்டு போயிட்டு, ஒன்னு என்னன்னா, ஒன்னு ஹியூமன் விஸ்டம், இன்னொன்னு காட்ஸ் விஸ்டம். ஜீவ விரிச்சம் நன்மை தீமை அறிவித்தக்க விரிச்சம். காட்ஸ் விஸ்டம், காட்ஸ் தாட்ஸ் அவன் விட்டுட்டு போகும்பொழுது சமாதானம் அவனுக்கு கிடையாது. இவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஹெல்த் இறந்து போனான், அவனுக்கு மரணம் வந்தது. எல்லா ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அந்த சாத்தான் கொண்டு தாட்ஸ் அவன் ரிசீவ் பண்ணான், வேத ஞானத்தை புறக்கணித்தான். அந்த காட்ஸ் தாட்ஸ் அவன் விட்டுட்டு சாத்தானிக் லூசிபர் தாட்ஸ், அவனுடைய இன்டெலிஜென்ஸ் ஏவா ரிசீவ் பண்ணும்போது எல்லாமே போச்சு. இன்னைக்கு அந்த விருட்சத்தை அவன் புசித்து புசித்து மேன்ஸ் விஸ்டம் வந்து இன்னைக்கு அதிகமாய் போய்விட்டது. தானியேல் 12:3-4 வாசிக்கலாம். தானியேல் 12:3-4,
யாவாங்கள் ஆதாய மண்டலத்தில் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைப்பொருளாக வைத்து வைத்து இந்த புத்தகத்தை முத்திரை போடு.
ஞானவான்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஆகாய மண்டலத்தில் உள்ள சுடர்களைப் போல பிரகாசிப்பார்கள். நம்மதான் ஞானவான்கள், தேவ ஞானத்தை பெற்றிருக்கிறோம். மூணாம் வசனம் தேவ ஞானத்தை குறிக்கிறது. 4 வசனம் என்ன சொல்லுகிறது, கடைசியில் வாசிக்கலாம்,
அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகுது.
அறிவு பெருகி போகும், அறிவு ரொம்ப பெருகி போச்சு. இதுவரைக்கும் இவ்வளவு அறிவு உலகத்துல வந்ததில்லை, அறிவு பெருகி போச்சு. உலகம் உங்க உள்ளங்கையில இருக்கு, உலகத்துல நடக்கிற எல்லா சம்பவத்தையும் உங்க உள்ளங்கையில இருக்கிற செல்போனால பார்க்கலாம். இப்ப வேற கேம் இருக்குதான், எப்பவும் பார்த்தாலும் சில கேமே பார்ப்பான். அது அவன் எல்லாம் அவனை அடிமைத்தனம் பண்ணிடும், அவனை பிசாசின் மகனா மாத்திடும். அந்த செல்போனுக்கு நம்ம அடிமை ஆயிடுவான், எப்பொழுதும் அதை பார்ப்போம். அதனால அந்த சாத்தா வந்து பிள்ளைகளை கெடுத்து போடுவான். அவன் நிறைய அந்த அனிமேஷனை கொண்டு, அந்த பொம்மைகளெல்லாம் கொண்டு, பிள்ளைகளை எப்பவுமே அதுதான் பார்க்கும். சாத்தானுடைய பிளான் அது, ஜனங்களை வந்து தேவ ஞானத்தை தரக்கூடாது, பைபிள் படிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது. இதை எப்படி தடை பண்ணலாம்? சாத்தா இந்த செல்போன் மூலமா குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவங்க வரைக்கும். அதான் வயசானவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த டிவி முன்னாலதான் இருப்பாங்க, எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு முழு நேரமும் டிவி பார்க்கணும். வயசானவங்க குழந்தைகளுக்கு எப்பவும் அந்த விளையாட்டை பார்க்கணும், வாலிபர்களுக்கு அந்த கேம் பார்க்கணும். எல்லா தரப்பு மக்களையும் விசாசனை கெடுத்து போட்டான். அந்த எலிமினாட்சி மூலமாக என்ன பண்ணலாம்? சாத்தான் வந்து மைண்ட் எல்லாம் அவன் கெடுத்து போட்டு அவன் தன்னுடைய ஞானத்தை கொண்டு வருகிறான். இது அவங்க கத்து தேவ ஞானத்தை பெறக்கூடாது, பைபிள் படிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, இந்த பைபிள் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. இதுதான் அவனுடைய நோக்கம். அவன் எல்லாரையும் பொல்லாப்புக்குள்ள கொண்டு சென்றான். தேவ ஞானத்தை குறித்து, இந்த பிரசங்கத்தை குறித்து சிந்திக்க விட மாட்டான். இந்த பிரசங்கத்தை சிந்திப்பதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது. ஏன்? நமக்கு பல சோதனைகளை கொண்டு வருகிறான், நம்ம என்ஜாய் பண்ண முடியல. வார்த்தையிலே நம்ம சந்தோஷமா இராதபடி, நம்ம சந்தோஷமா ஆண்டவரை ஆராதனை செய்யாதபடி பிசாசு பல தொல்லைகளை கொண்டு வருகிறான். ஏன் இந்த சோதனை வருது? நம்ம கர்த்தருக்கு சந்தோஷமா ஆராதனை செய்ய விடாதபடி, நம்ம பயந்து அடிக்க விடாதபடி, நம்ம தேவனுடைய வார்த்தையை மெடிடேஷன் பண்ண. எனக்கு நிறைய ட்ரபிள்ஸ் வரும், எனக்கு மாத்திரம் இல்ல உங்களுக்கு வரும், ஆனா நான் அதெல்லாம் மத்தியில தான் நான் பயன் படிப்பேன். ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வருது, சமாளிக்க முடியாத பிரச்சனை வரும், ஆனாலும் நான் வார்த்தையை தியானிப்பதுக்கு இந்த மிஷின் சாத்தா இதெல்லாம் கொண்டு வருகிறான். ஆண்டவர் அதிக வழிபாட தந்திருக்கிறார், பசுத்தாவின் சந்தோஷம் தந்திருக்கிறார், அதை என்ஜாய் பண்ண விடாதபடி சாத்தா பல விதமான உலக காரியங்களை பல கேங்கினால் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து குறுக்க நிற்பான். எப்படி நான் அதை செய்தா நான் விடக்கூடாது, பிசாசி இது மாதிரி செய்யறோம். நீங்க கத்திற்குள் நீங்க சந்தோஷமா இராதபடி உலகத்தில் உங்களுக்கு பல சோதனைகள் உண்டு, ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எந்த காரியம் பிரிக்க முடியாது. அறிவு பெருகி போய் என்ன செய்வதென்றால் இது எல்லாமே அர்மகதம் யுத்தத்தில் போய் முடிவடி. இந்த அர்மகம் எவ்வளவு பாசல அர்மகதம் இடத்தில் கூட்டி சேர்த்தான். வைப்பதில் பாடாறு பாடாறுல வாசிக்கிறோம், எல்லாமே கடைசியா அந்த அர்மகதம் யுத்தம் நியூக்ளியர் வார் வேர்ல்டு வேர்ல்டு வார்ல போய் அது முடிவடைகிறது. இந்த ஹியூமன் விஸ்ல கடைசியா முடிவு வந்து அர்மகதோன் யுத்தம் மூன்றாவது ஐயோ 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 மூணாவது ஐயோ வந்து அர்மகதோன் யுத்தம் அதுல போய் அது முடிவடை. எல்லா உலக ஞான செல்போன் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, எல்லாரும் அங்க போய் தான் அட்டாமிக் ஃபயருக்கு தான் சாகும். பெரியவர் சிறியவர் வாலிபர்கள் எல்லாருமே கண்ணின் காட்சியில மூழ்கி கிடக்கிறார்கள். முழு உலகமும் இன்னைக்கு கிடக்குது. பைபிள் படிக்க விடாதபடி, ஜெபிக்காதபடி, வார்த்தையை சிந்திக்காதபடி, வெளிப்பாட்டை தராதபடி, அதுல சந்தோஷமா இராதபடி பிசாசு இதுவிதமாக உலகத்தை வஞ்சிக்கும் பொழுது நம்ம காட்ஸ் விஷன் ரிசீவ் பண்ணுவோம். மேல மேல வெளிப்பாட கொடுக்கிறோம். எடுத்துக்கொண்ட பிறகு நம்ம இந்த வார்த்தையை பார்க்கிறோம், அவர் இருந்தாரா பார்க்க மாட்டோம். அதனால ஆண்டவர் அவரை காட்சி விட்டு எடுத்துட்டு இதை மனவாட்டி வார்த்தையை பார்க்கத்தக்கதாக பிரதான செய்தல என்ன வெளிப்பாடு இருக்கிறது? நாம என்ன இதெல்லாம் பார்க்கிறோம், அது அங்கதான் இருக்குது. அதை வந்து எந்த சிச்சுவேஷன்ல எப்படி அப்ளை பண்றது? மெசேஜ்ல எங்க கொண்டு போய் அப்ளை பண்றது? அதை வந்து இந்த சேட்டன் உமனுக்கு போய் அப்ளை பண்ணும், நியாயாதிபதியில போய் அப்ளை பண்ணும். இதெல்லாம் இந்த தேவ ஞானம். இந்த ஞானம் நமக்கு வந்து காட்ஸ் விஸ்டம் என்ன செய்யறது என்றால் முத்தலை திறக்கப்பட்டு தேவராசன் வெளிப்படுத்தப்பட்டாயிட்டு இந்த பைபிள் எல்லாமே ஓபன் ஆயிட்டு பைபிளே தூரத்துக்கு செவன் சீல்புக்கு எடுத்து போவாங்களே. சென்னையில் ஒரு சபை வந்து பைபிளே வச்சிடணும், அவங்க செவன் சீல்புக்கு தான் கொண்டு போகணும். இது ஓபன் ஆயிருக்குது, அவங்க அந்த புக்கு தான் செவன் சீல், நமக்கு இந்த பைபிள் ஓபன் ஆயிருக்கு. மனக்கங்களை கூடாய்த்து வைத்திருக்கிறோம். என்ன செய்யறது என்றால் நமக்கு ஏதேனும் மறுபடியும் தருகிறோம். இவனுக்கு மேன்ஸ் விஸ்டம் வந்து அர்மகதோனை கொண்டு வருது, ஆனா காட்ஸ் விஸ்டம் நமக்கு ஏதேனும் கொண்டு வரும். இந்த உலகம் மறுபடியும் ஏதேனா மாறப்போகுது. அந்த ஈர் வந்து மனுஷனத்தை சாத்தானுடைய விஷயத்தை ஏற்றுக்கொண்டனாலே தேவ ஞானத்தை புறக்கடித்ததுனாலே உலகம் சாத்தான் செய்யலாம் மாற்றி இது வந்து அருமத்துடன் முடியும் பொழுது நம்ம வந்து அந்த அழிவு அருமத்துடன் நடக்கும் பொழுது அவங்க மேலிருக்கிறார் சட்டம் வச்சிருக்கிறார். பின்பு நம்ம உலகத்துக்கு வரும் பொழுது உலகம் ஏதேனா உனக்கு இந்த ஏதேனா தார, உனக்கு மறுபடியும் இந்த உலகத்தை தார, ஆயிரம் வருஷம் நீ ஆளுகை செய்ய பிறகு உனக்கு ஒரு பட்டணத்தை தார. ஹலல்லுயா. தேவன் தம்முடைய மனவாட்டிக்கு என்னெல்லாம் தாரன்னு சொல்றார். ஒரு கணவன் தன் மனைவியை நேசித்தால், ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை நேசித்தால் அவளுக்கு எல்லாமே கொடுக்கிறான். உலகப்படமா பார்க்கும்போது என்ன கேட்டாலும் கொடுக்கிறான். அவளை விட்டு அவன் பிரிவதில்லை, எப்பொழுதும் அவள் கூட இருக்கிறான். கொஞ்ச நேரம் கூட அவனால பிரிய முடியாது. நான் உலகப்படமா சொல்றேன்னு நினைக்காதுங்க, நான் ஆவிக்குரிய பிரமா சொல்றேன். அதே போல நம்மளே மனவாழ இயேசு கிறிஸ்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எப்பவுமே நான் அவன் கூட இருக்கிறேன். நீ பயப்படாத, ஹல்லேலூயா. பெருங்காற்று வீசினால புயல் வந்தாலும் நீ டோன்ட் ஃபியர், ஹல்லேலூயா. ஐ வில் பீ வித் யூ, ஐ வில் நெவர் லீவ் யூ, நெவர் ஃபோர்சேக் யூ. ஹல்லேலூயா. உனக்கு நான் அதை தாரு, உனக்கு நான் இதை தாரு, இதை உனக்கு நான் ஏடு, உனக்கு வெட்டிங் சப்பர் நான் தாரு, உனக்கு ஏடன் தாரு, உனக்கு ஒரு பெரிய பேலஸ் நீ ஜெயிச்சலேன். ஹல்லேலூயா. ஓ, இது தேவன் ஞானம். இந்த பிளான் ஆஃப் காட் ரெகனைஸ் பண்ணுவது ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கிற பிரசங்கம், ஒவ்வொரு நாய்க்குமே கேட்கிற பிரசங்கத்தில் அது தேவ ஞானம், அது மனுஷிய ஞானம் அல்ல. உலகத்துக்கு அவர் அதை வெளிப்படுத்தவில்லை. இன்னைக்கு அவருடைய மனவாட்டிக்கு இந்த சீக்கிரத்தை ரிசீவ் அதை சொல்லுகிறார். நம்முடைய காதில் உரைக்கிறார், வேற யாருக்கும் கேட்காது. நம்ம காதில் அவர் சொல்லுகிறார், ரகசியத்தை சொல்லுகிறார். அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியிடும்போது தேவ ஞானம் வந்து மனுஷனுக்கு அது ஃபூலிஷ்னஸ் தெரியும், உலகத்துக்கு அது பைத்தியமா தெரியும், ஆனா அது முடிவு வந்து மகத்தானது. ஹையர் லெவல் ஆஃப் விஸ்டம். ஹல்லேலூயா.
ஆமென்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். ஹையர் லெவல் ஆஃப் விஸ்டம், மேலான ஞானம், அறிவு நிறைந்த உலகத்திலே சிரிக்கும் பொழுது அந்த முடிவு அழிவு. ஆனால் இந்த விஸ்டம், இது ஜீவனாயிருக்கிறது, இது நித்தியத்தை நமக்கு தருகிறது, ஏதேனை கொண்டு வருகிறது, ப்ராஸ்பெரிட்டி, பீஸ், பிளஸிங், இதை தொடர்ந்து எல்லாமே கத்தர் வச்சிருக்கிறார். இது உங்களுக்கு ஆறுதலுக்காக சொல்லவில்லை, ஃபேக்ட். இது இதுதான் உண்மை. மற்ற எல்லாமே பொய், மற்றெல்லாமே மாயை. உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் சந்தோஷங்கள் எல்லாமே மாயை. கொஞ்ச காலத்தில் அதெல்லாம் விட்டு போகும். ஆனால் நித்தியமான ஆசீர்வாதத்தை, நித்தியமான சந்தோஷத்தை, நித்தியமான தேவ ஞானத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஞானத்தை நம்ம பெற்றுக் கொள்வோம் என்றால் அவருடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியானது இன்னைக்கு நம்முடைய இதயத்தில் பிரகாசிக்கிறது. இது ஒரு மகத்தான பொக்கிஷம். இதை நம்ம தட்டிக் கொள்ளும் பொழுது எல்லாத்தையுமே நான் உனக்கு ஆட் பண்ணுகிறேன், எல்லாத்தையுமே நான் உனக்கு தருகிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, உன்னை கைவிடுவதும் இல்ல. இதை உனக்காக நித்திய ராஜ்யத்தை ஏற்படுத்திருக்கேன். ஏசு கிறிஸ்து அவர் ரியல் ஹஸ்பண்ட். அவர் அவருடைய லவ் வந்து ரியல் லவ். ஒருவேளை புருஷமாரோட அன்பு மாறி போகலாம், அது குறைவுள்ளதா இருக்கலாம். ஒருவேளை அந்த பாதியில கைவிட்டு போகலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாதியில விட மாட்டார். அவர் நல்லது. என்ன காலம் துணை வந்தாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறது. இயேசு நம்மை கைவிட மாட்டார். அதெல்லாம் கட்டமைக்கு நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. சோத்ரம் ஆண்டவரே, நீ தான் கிருபத்தார். ஆண்டவரே, அந்த ஞானத்தை எனக்கு தார். அது என்னுடைய ஹார்ட்ல நீ தருவீராக. உம்முடைய சிந்தை என் ஹார்ட்ல கொண்டு வார். பிசாசு அந்த சிந்தையை எடுத்து போடுகிறார். உலக காரியங்களை கண்டித்து அதை எடுத்து போடுகிறார். கத்தாவே, நான் அதை பற்றிக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று எல்லாரும் நம்ம கத்தமைக்கு நம்ம ஜெபிக்கலாம். கத்தாவே சோத்ரம், எல்லாருமே நம்ம டெடிகேட் பண்ணலாம். இயேசுவே சோத்ரம் ஆண்டவரே, நீர் அதை கிராண்ட் பண்ணுகிறீராக. அடியனதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். நெடுங்குவல்லாரிலும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஜீசஸ் நவர் ஜீசஸ் நவர் மேக்கம் அந்த மீனேக்கோ மறுபடியும் இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஜீசஸ் நெவர் லீவ் மை ஹேண்ட். தோ த ஸ்டார்ம் மே கம் அண்ட் த விண்ட் மே ஃப்ளோ, ஹீ வில் நெவர் லெட் கோ மை ஹேண்ட். அவர் என்னை கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் என்ன கையை பிடிச்சார், நான் மைனையிலே கொண்டு சேர்த்து வரைக்கும் அவர் கையை விட மாட்டார். நீரு நான் போறேன்னு சொல்ல மாட்டார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடவும் இல்லை. எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். இதை இந்த ஊழியத்தில் அவர் இருக்கிறார், இந்த ஆராதனையில் அவர் இருக்கிறார். அவர் நல்லவர். அவருடைய தாட்ஸ் நம்முடைய நம்முடைய இதயத்தில் போடுகிறார். அந்த ஞானம் மேலான ஞானம். உலகம் அதற்குண்டாக தோல்வி அடையும். இது ஹையர் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஹையர் லெவல் ஆஃப் விஸ்டம். ஆண்டவர் அந்த விஷயத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் தருகிறார். அதனால நம்ம கருத்தை உணர்ந்துள்ளாக நம்ம அந்த பாடலை பாடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். இயேசு என்னை கைவிடமாட்ட இயேசு என்னை கைவிடமாட்ட கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிடமாட்ட Jesus never let go my hand. Jesus never let go my hand. Though the sun may come and the wind may blow, He will never let go my hand. Kathra Yesuve, may so thirikiru. Nee evaro nallavarayirikku. உலகத்திலே நீ வரும் பொழுது சாதாரண மனுஷனாயிருந்தீர், ஆனால் உமக்குள்ளே தேவஞானம் இருந்தது. அவர் அந்த அஞ்ஞானிகள் அந்த வேதவாத பரிசெயர் அதை அறியவில்லை. அதே போல நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள தேவஞானத்தை வைத்திருக்கிறீங்க, உலகம் அதை அறியவில்லை. அவர்கள் தங்களை சொந்த ஞானத்தை மென்மை பாராட்டுகிறார்கள், நீர் அதை பைத்தியமாக்கி போடுவீர். அந்த சொந்த ஞானமானது கடைசியில அழிவில் போய் முடியும். ஆனால் எங்களுக்கு தேவ ஞானத்தை தந்திருக்கு. மனுஷன் தன் அறிவினாலே இந்த பூமியை கெடுத்து விட்டான், இந்த பூமியை அவன் தீட்டுப்படுத்தி விட்டான். இந்த பூமியானது பொலிச்சதாய் மாசுபட்டதாய் இருக்கிறது. இந்த பூமி தன்னுடைய பேலன்ஸை இழந்திருக்கிறது. இதமாக ஆண்டவரே, மனுஷன் தன்னுடைய அறிவினாலே நீ உண்டாக்கின இந்த அழகான உலகத்தை அவன் கெடுத்திருக்கிறார். எங்களுக்கு தேவ ஞானத்தை தரும்பொழுது கத்தாவே, அதோடு கூட ஐஸ்வர்யம் அதோடு கூட எல்லாத்தையுமே நீ ஆட் பண்ணுகிறேன். ஒரு நாள் இந்த உலகத்தை வேடனாக மாற்றி எங்களுக்கு தரப்போகிறீன். ஏதோ நீத்தம் வரும்பொழுது எங்களை வெட்டிங் ஷட்டர்ல கொண்டு வைத்திருக்கிறீர், மேல கொண்டு போய் வைத்திருக்கிறீர். உங்களுடைய மனவாட்டியை எப்படி பாதுகாக்க வேண்டும், அவளை எந்த தீங்கு அணுகாதபடி பாதுகாப்பது உங்களே பொறுப்பாக இருக்கிறது. நீர் எங்களை கைவிடுவதில்லை. கோப்பாவே சோத்திரம், எங்களுக்கு நீர் பேலஸ் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர். எவ்வளவு நல்லவராக இருக்கிறீர், எல்லாமே எங்களுக்கு அதை செய்கிறீர். உங்களுடைய அன்பு அவங்களுடைய ஆழம் நீள அகலத்தை ஒப்பிட முடியாது. மனுஷனுடைய அன்பு குறைவுள்ளது, அவனுடைய அறிவு குறைவுள்ளது. தேவ ஞானம் மேலானது, உம்முடைய அன்பு அன்பு மேலானது. நாங்கள் உண்மை நேசிக்கிறோம், உண்மை பற்றி கொள்கிறோம். அந்த தாட்ஸ் கோட்ஸ் தாட்ஸ் இன்றைக்கு அந்த ஒரு தூக்கி தரிசிக்கு வெளிப்படுத்தினீர், அது அதுல மறைந்திருக்கிறது. இதோ அந்த ஃபைவ்போல்ட் மினிஸ்ட்ரியானது அதை வெளியே கொண்டு வருகிறது. அந்த ஞானத்தை நாங்கள் கேட்கும் பொழுது அதை பற்றி கொள்ள எங்கள் லைஃப் அதுக்கு வந்து டெடிகேட் பண்ணும் பொழுது அதோடு இந்த ப்ராஸ்பெரிட்டி பிளஸிங் கத்தாவே, நீ நம்ம எல்லா விதமான நன்மைகளையும் கூட்டி தருகிறவராக இருக்கிறீர். சமாதானம் சந்தோஷம் எல்லாத்தையுமே தருகிறீர். அதற்காக மட்டும் சோதனை செலுத்துகிறோம். உங்களை பிள்ளைகள் தூரத்தும் சந்தித்து வந்தும் ஆலயத்தை நோக்கி இரண்டாவது முறை வந்திருக்கிறார்கள். இதை திரும்பி வீட்டுக்கும் செல்ல வேண்டும். எல்லாத்தையுமே நீர் அறிந்திருக்கிறீர். கத்திற்குள் தலைவர் பிரயாசம் ஒன்றும் வீணாக போவதில்லை. உங்களுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அன்றைய நாங்கள் பாக்கியவர்களாக இருக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேல்யூ பிளஸிங், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், ப்ராஸ்பெரிட்டி, பீஸ் ஆஃப் மைண்ட் எல்லாத்தையும் நீ சேர்த்து கொடுத்தீராக. எங்களுக்கு நல்ல ஃபேவரபிள் சிச்சுவேஷனை தரும், ஏ ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் நீ தருவீராக. அந்த ஆசீர்வாதமான சூழ்நிலையை உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே நீ தருவீராக. எங்களுடைய துக்கத்தை நீ சந்தோஷமாக மாற்று, அவருடைய சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறவர், கர்த்தாவே துன்பத்தை இன்பமாக நீ மாற்றுகிறவர். கர்த்தாவே சோத்ரோ, நீ அதிகமான கத்தராக இருக்கிறீர். இந்த வார்த்தையை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக. தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறது. இந்த மாத கடைசியில் அன்றைய நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீர் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீர். அது எல்லா ப்ரோக்ராம்ஸ்லையும் நாங்கள் சந்தோஷத்தோடு பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நல்ல சூழ்நிலை தார். கர்த்தாவே நீர் தான் நல்ல ஒருமனப்பாட்டின் ஆவியை தருவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம எங்கள் மகிமை எங்கள் மத்தியிலே மகிமைப்படட்டும். நீர் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவீராக. நாங்கள் உங்களை உண்மை பிரியப்படுத்துவதாக மாற்றும். நாங்கள் உண்மை பிரியப்படுத்தும் பொழுது நீர் எங்களை பிரியப்படுத்துகிறீர். அந்த சாலமோனுடைய ஜபம் வந்து உண்மை பிரியப்படுத்தினது. அந்த கானானிய இஸ்ரேலுடைய அந்த ஜபமானது உண்மை பிரியப்படுத்தினது. நீ பிளஸிங் கிராண்ட் பண்ணினி, அதே போல உங்களுடைய ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறாங்க. கத்தாவே நீர் எங்களோடு கூட ஆசீர்வதி வழிநடத்தும் துணிதான மைந்தல் அமைக்கையாக எடுக்கிறோம். கத்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
நானே சிவன் சித்திரே நன்றி சித்திரே நான் கருத்தாரேசு தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே.
கர்த்தர் ராமே.